السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد، ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. أهل الثناء والمجد، أحق ما قال العبد، وكلنا لك عبد، وكلنا لك عبد، وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت، ولا معطي لما منعت، ولا ينفع ذا الجد منك الجد. وأفضل الصلاة وأزكى السلام على سيد الأنام ولبنة التمام ومسك الختام، خير الأنبياء مقاما وأحسنهم كلاما وآخرهم تماما، سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، வரலாற்று முக்கியத்துவம் மிக்க இந்த கருத்தரங்கின் கௌரவ தலைவர் அப்துல் ஹமீத் பர்கி ஹசரத் அவர்களே, என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கண்ணியத்துக்குரிய உஸ்தாதுமார்களே, என்னுடைய உஸ்தாதுமார்களே, அருமை தீன் சேவை செய்யக்கூடிய இலங்கை வாழ் திருநாட்டின் மதரசாக்களின் முன்னணி முகங்களே, எனது தோழர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே கூட்டம் சுமாரான ஒரு கூட்டமாக இருந்தாலும் வந்தது முதல் பார்க்கிறேன் ஊட்டம் நிறைய இருக்கிறதாக தெரிகிறது. இன்று அறிவுக்கும் சிந்தனைக்கும் புத்திக்கும் இந்த கூட்டத்தில் நிறைய இடம் இருக்கிறதாக நான் இதற்கு முன் சொற்பொழிவாற்றிய அருமை ஆலின் கண்ணேமிக்க ஹபரத் எம்பிஎம் ஹிஷாம் அவர்களுடைய உரையின் இறுதிப் பகுதியிலிருந்து விளங்கிக் கொள்ள முடியுமாக இருந்தது. ஆகவே ஒரு பக்கத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய அரபு மதரசாக்களின் அகைதாகவையும் சிகையும் சரியாக திறம்பட முறையாக பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையிலே நமது பார்வையை அறிவின் அடிப்படையில் சிந்தனையின் அடிப்படையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பூர்வாங்க உரை ஒன்றாக அந்த ஹசரத்தின் உரை இருந்ததை வைத்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அகைதா என்பது நமது இரத்தத்தோடு ஒட்டி போன கலந்து போன ஒன்று. சித்தகம் இரண்டாவது தான். அகைதாகவை விட்டுவிட்டு எதுவும் செய்வதற்கு இல்லை. அடிக்கடி நான் சொல்லி வருவதுண்டு, அல் அகைதா லா யுன்தகலு மின்ஹா இலா கைரிஹா வஇன்னமா யுன்தகலு மஅஹா இலா கைரிஹா. இதை பாடமிட்டுக் கொள்ளுங்கள். அல் அகைதா லா யுன்தகலு மின்ஹா இலா கைரிஹா வஇன்னமா யுன்தகலு மஅஹா இலா கைரிஹா. அகைதாவை புறந்தள்ளிவிட்டு வேறொரு கபுய்யாவை பற்றி நாம் பேச முடியாது. எதை பேசுவதென்றாலும் அகைதாவையும் சரிநிகர் சமானமாக இழுத்து கட்டிக்கொண்டுதான் பேச வேண்டியிருக்கிறது. அதுதான் நமது ஆரம்பம், அதுதான் நமது முடிவு, அதுதான் நமது எல்லா அம்சங்களிலும் நிரந்தர கலந்திருக்கக்கூடிய அடிப்படை. ஆகவே ஏற்பாட்டாளர்கள் முதலில் அகைதாவை பற்றி பேசிவிட்டு அடுத்தது அடுத்த விவகாரங்களை அட்டவணைப்படுத்தியிருக்கிறார்கள், நிரல்படுத்தியிருக்கிறார்கள் என்பதன் அர்த்தம் அகைதா பேச்சோடு முடிந்துவிட்டது என்பதல்ல. இனி வரக்கூடிய அனைத்து அம்சங்களும் அதன் அடிப்படையில் தான் இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லியிருக்கிறார்கள். எல்மும் அக்கலும் சண்டையிட்டுக் கொண்டதாம் என்று யானத்து தாலிபீனில் ஒரு கவிதை படிக்கிறோம், ஷேர் படிக்கிறோம். இல்முல் அலீமீன் ஒரு ஷாயர் சொல்வது யானத்து தாலிபீன்ல எழுதி வைத்திருக்கிறார். علم العليم وعقل العاقل اختلفا من ذا الذي منهما قد احرز الشرف العلم قال انا احرزت غايته والعقل قال انا الرحمن بي عرف فافصح العلم افصاحا وقال له باين الله في فرقانه اتصفا فبان للعقل ان العلم تجده فقبل العقل راس العلم وانصرف. அருமையான கவிதை யானத்து தாலிபீன்லே இடம்பெற்றிருக்கிறது. இல்மும் அக்லும் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை உணர்த்துவதற்கு சொல்லப்பட்டது. ஆனால் அக்லை காட்டிலும் இல்முக்கு இடம் இருக்கிறது என்பதையும் உணர்த்துவதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்மும் அக்லும் சண்டையிட்டுக் கொண்ட நேரத்தில் இருவரும் பேசிக் கொண்டார்களாம், நான் தான் சிறந்தவன் உன்னை விட என்று. அக்குள் சொன்னதாம் இப்படி, இல்மு சொன்னதாம் அப்படி, அக்குள் சொன்னதாம் நான் இல்லை என்றால் ரஹ்மானை எப்படி புரிந்து கொள்ளலாம். ஹிஷாம் ஹஸ்ரத் அவர்கள் பேசியதுதான், அதாவது ரஅயுக்கும் அக்குலுக்கும் ஒரு இடத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது, ஆனால் அதனுடைய இடத்தில் அது நிற்க வேண்டும். பிறகு இல்மு கேட்டதாம், அல்லாஹ் தன்னை அலீம் என்று சொல்லியிருக்கிறானா அல்லது ஆக்கில் என்று சொல்லியிருக்கிறானா? அப்பொழுதுதான் அக்களுக்கு புரிந்ததாம், அல்லாஹ் அலீம் என்று தான் முத்தசிஃபா இருக்கிறான், அவன் ஆக்கள் என்று சிஃபத்திற்கு கொள்ளவில்லை. என்ன செய்ததாம்? இல்ம் அக்கள் இல்மை அப்படியே முத்தமிட்டு விட்டு போய்விட்டதாம். ஆகவே இல்முக்கும் அக்களுக்கும் இடம் இருக்கிறது, ஆனால் அக்களை அக்களின் ஹத்துக்குள் வைக்க வேண்டும். நஸ்தஹ்திமுல் அக்ல் லிஃபஹ்மின் நக்ல் லா லி அன் நஜ்அல மின்ஹு ஹாகிமன் அலல் நக்ல். ஆகவே இந்த சபை இல்முக்கும் அக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சபை என்ற வகையிலே உங்களோடு மனம் திறந்து சற்று விரிவாகவே ஒரு ஒரு சாதாரண பாமரனோடு பேசுகின்ற ஒரு சபையில் பேசுவது போன்றன்றாமல் விரிவாகவே பேசலாம் என்ற ஒரு நம்பிக்கை இங்கே சொற்பொழிவாக்கக்கூடிய எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த வகையில் தான் எல்லோரும் உங்களோடு சற்று விரிவாக பேசுவார்கள். மிகவும் உற்சாகமாக ஊட்டம் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற வகையிலே ஏற்பாட்டாளர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி, இலங்கை மதரசாக்களில் அரபு மதரசாக்களில் ஷாஃபிஈ ஃபிக்ஹை அடியொட்டி அல்லது அதன் அடிப்படையில் ஃபிக்ஹு போதனை இருக்க வேண்டும், ஷாஃபிஈ மதுஹபை அடியொட்டி அல்லது அதன் அடிப்படையில் ஃபிக்ஹு போதனை இருக்க வேண்டும் என்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பை ஏன் நீங்கள் கொண்டு வர வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் என்று ஏற்பாட்டாளர்களிடம் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், காரணம் ஒரு ஒரு பின்னணி வேண்டும், இதை செய்வதற்கு ஒரு கல்பியா தேவை. சொன்னார்கள் பல மதரசாக்கள் ஷாஃபிஈ ஃபிக்ஹை தழுவிய கிதாபுகளை விட்டுவிட்டு வேறு மதுஹபுகளுடைய கிதாபுகளை போதனை செய்ய பாடத்திட்டங்களில் நுழைவித்து போதனை செய்கின்றன, ஒன்று. இரண்டாவது, ஓதிக் கொடுக்கிற ஷாஃபிஈ மதுஹபின் கிதாபுகள் பரம்பரையாக ஓதிக் கொடுத்து வரக்கூடிய பாரம்பரிய நூல்களையும் சரியாக ஓதிக் கொடுப்பது கிடையாது. மூன்றாவது, ஃபிக்ஹ் என்ற ஒரு இல்ம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு எல்லாமே குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் பகுப்பாய்வு செய்திருத்துக் கொள்கிற ஒரு வகையான ஃபிக்ஹை என்று போதிக்கப்படுகிறது மதரசாக்களில். மூன்று, இப்படி மூன்று நான்கு காரணங்களை சொன்னார்கள். ஆகவே இன்றைய இந்த கூட்டத்திலே ஷாஃபிஈ மதுஹபை தழுவி மதரசாவின் அரபு மதரசாக்களின் ஃபிக்ஹ் பாட போதனை அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள், வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார்கள். அதற்கேற்ப ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு மணிக்கால வேளையிலே சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விஷயத்தை பேசுகின்ற போது ஒரு வரலாற்று பின்னோக்கல் நமக்கு தேவைப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஃபிக்ஹ் உங்களுக்கு தெரியும், மத்ஹபுகள் ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாசம் வித்தியாசமானவை. நமது நாட்டுக்குள் ஏன் ஷாஃபிஈ மதுஹபின் அடிப்படையில் ஃபிக்ஹை படிப்பிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது என்பதை நாம் தெரிய வேண்டியிருக்கிறது. எமது அரபு மதரசாக்கள் இலங்கையிலே ஏன் ஷாபியி மதுஹபை பின்பற்றி ஃபிக்ஹை போதிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வருகிறது. அவர்கள் எந்த தரத்திலே போதிக்கிறார்கள், போதிப்பதை நிறுத்திக் கொண்டுள்ளார்கள், அசமந்தமாக இருக்கிறார்கள் என்பதை படிப்பதற்கு முன் ஏன் வேறு மதுஹபுகளை நாம் அடியொட்டி ஃபிக்ஹை போதிக்க கூடாதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. நியாயமான கேள்வி. ஆகவே இந்த கேள்விக்கு விடை காணுவதென்றால் நாம் சற்று வரலாற்றை பின்னோக்கி போக வேண்டியிருக்கிறது. இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் நமக்கென்று இந்த நாட்டிலே சுமார் 1100 அல்லது 200 ஆண்டுகளுக்குரிய நிரூபிக்க முடியுமான ஒரு வரலாறு இருக்கிறது. சுமார் 1100 ஆண்டுகள் ஆக மிஞ்சி போனால் 1200 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய இருப்பு உஜூதுல் முஸ்லிமீன் அல அருகிறீர்கள் தான். இதற்கு சில தகவல்கள் எது எப்படி இருந்த போதிலும் சிங்களவர்களுடைய வரலாற்றை இந்த நாட்டிலே சொல்வதற்கு மகாவம்சம் என்ற ஒரு நூல் இருப்பது போல தமிழர்களுடைய வரலாற்றை இந்த நாட்டிலே சொல்வதற்கு யாழ்ப்பாண வைபவமாலை இருப்பது போல முஸ்லிம்களுடைய வரலாற்றை சொல்லுவதற்கு தனியான ஒரு நூல் இந்த நாட்டிலே கிடையாது. எங்கிருந்து எவர் எழுதினாலும் துண்டு துண்டாக ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய சில குறிப்புகள், தனிப்பட்டவர்கள் எழுதி வைத்த சில குறிப்புகள், அரச ஆட்சியில் இருந்த சில கையேடுகள் அல்லது பதிவுகள், சில சிலாசனங்கள், கண் பதிவுகள், இப்படியானவற்றை கூட்டு சேர்த்து சில அனுமானங்கள் வைத்துதான் இந்த 1100-1200 ஆண்டுகால முஸ்லிம்களுடைய வரலாற்று பாரம்பரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மிகவும் சரியாக எங்களிடத்தில் இருக்கக்கூடியவற்றை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுடைய ஒரு 1000 வருடத்துக்குரிய ஆதாரங்கள் இருக்கின்றன. துரதிருஷ்டவசமாக சரியான ஒரு தனிப்பட்ட நூல் நமக்கு கிடையாது. ஆங்காங்கே அவ்வப்போது எழுதி வைக்கப்பட்டுள்ள சிதறுண்டு போயிருக்கக்கூடிய தகவல்களை தொகுத்த நூல்கள் தவிர, இதை மனதில் வைத்துக் கொண்டு பார்க்கும் போது இலங்கையில் முஸ்லிம்கள் சுமார் ஹிஜிரி 300 இலிருந்து குடியேறி இருக்கிறார்கள் என்ற தகவல் ஓரளவு ஊர்ஜிதப்படுத்த முடியுமான தகவலாக இருக்கிறது. பல நூல்கள் அதற்கு ஆதாரம். அப்துசமத் ஹபரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சில நூல்களில், தமிழ் நூல்களிலும் அரபு நூல்களிலும் அதனை எழுதி வைத்துள்ளார்கள். இலங்கை முஸ்லிமின் மதஹப் என்ற நூல், இறக்குமதியும் குழப்பமும் என்ற நூல், இதெல்லாம் அவர்கள் இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய பூர்வீகம் பற்றி எழுதி வைத்துள்ளார்கள். அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. அதிலெல்லாம் சுமார் 300 ஹிஜ்ரி 300 இலிருந்து முஸ்லிம்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். யமன், ஹப்ரமௌத், பக்தாத் இது போன்ற அரபு நாடுகளில் இருந்தும் அதே போன்று வேறு நாடுகளில் இருந்தும் வந்திருக்கிறார்கள் என்பதை எழுதி வைத்துள்ளார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றதை பார்க்கும் போது வந்தவர்கள் எல்லோரும் ஷாபியி மதுஹபை பின்பற்றியவர்கள் தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லி வைத்துள்ளார்கள். ஹிஜ்ரி 300 ஆண்டிலே ஷாபியி மதுஹப் இருந்ததா? இருந்தது. ஏனென்றால் இமாம் ஷாபியி அவர்கள் ரஹ்மஹுல்லாஹ் வஃபாத் ஆகும் போது ஹிஜ்ரி 204 அந்த நேரத்தில் அவர்களுடைய மதுஹப் பக்தாதில் இருந்தது. பக்தாதில் இருந்த ஆட்சியாளர் இலங்கையில் உள்ளவர்களுக்கு இடையிலான தொடர்பு இருந்திருக்கிறது என்பது வரலாற்றிலே பதிவு இருக்கிறது. ஆகவே அங்கிருந்த முஸ்லிம்களோ அல்லது வேறு எவரோ இலங்கையோடு தொடர்பு வைத்துள்ளார்கள் என்ற வகையிலே அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்கள், பக்தாதில் உள்ள முஸ்லிம்கள் ஷாபியி ஃபிக்ஹில் கவரப்பட்டு அதன் அமலில் இருந்திருக்கிறார்கள் என்ற வகையிலே அங்கிருந்து இங்கு வந்தவர்களும் ஷாபியி மதுஹபில் தான் இருந்திருப்பார்கள் என்ற ஒரு அனுமானத்தை ஹஜ்ரத் அப்துஸ்ஸமத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உட்பட பொதுவான முஸ்லிம் அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது செரண்டிப் என்ற ஒரு நூல். இதை எழுதியவர் ஒரு சகோதரர், அசிப் ஹுசைன் என்பவர். அவர் இலங்கை கொழும்பில் உள்ளவர். அவர் இது அவருடைய இலங்கை முஸ்லிம்களுடைய ஒரு வரலாற்று ஆய்வு நூல். இதில் அவர் 11-12 பக்கங்களிலும் பிறகு 86 87 பக்கங்களிலும் நான் சொல்லுகிற இந்த கூற்றை விவரமாக பேசுகிறார். அதாவது இலங்கை முஸ்லிம்களின் மதஹப் ஹிஜ்ரி 300 இருந்து அனுமானிக்க முடியுமாக இருந்திருக்கிறது, அது ஷாஃபிஈ மதஹபாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் பக்தாதில் உள்ளவர்களுடைய தொடர்பு இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிஸ்ருக்கு இறுதியாக போவதற்கு முன் தன்னுடைய கபரை அமைத்துக் கொள்வதற்கு இருந்தது பக்தாதிலே. ஆகவே அங்கிருந்து இங்கே ஆட்சியாளர்களோடும் ஏனையவர்களோடும் முஸ்லிம்களுக்கு தொடர்பு இருந்ததினால் தவிர்க்க முடியாத இப்படியான ஒரு அனுமானத்துக்கு வருவது. ஆகவே அதனடியாக அவருடைய முடிவு என்னவென்றால், தொன்று தொட்டு முஸ்லிம்கள் இந்த மதுகபை பின்பற்றி இலங்கையில் வந்திருக்கிறார்கள் என்பதாகும். இதிலே அவர் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறார். இதை ஆரம்பத்திலே அவர் ஆரம்பத்திலே சொல்லுகிறார், தி மூவர்ஸ் ஆஃப் டுடே, இன்றிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சோனகர்கள், இன்றிருக்கக்கூடிய சோனகர்கள் ஆர் கவர்ன்ட் பை தி ஷாஃபிஈ மதஹப் as far as civil matters such as marriage and divorce are concerned. இதில் ஷாஃபிஈ மதஹப் படியே அவர்களுடைய விவாகம் மற்றும் விவாகரத்து ஜவாஜ் தலாக்குடைய சட்டங்களை பொறுத்த மட்டிலே ஷாஃபிஈ மதஹபை கொண்டே அவர்கள் ஆளப்படுகிறார்கள் என்ற ஒரு நியாயமான கருத்தையும் அவர் இங்கே சொல்லி வைக்கிறார். இதற்கு அவர் ஆதாரமாக சொல்வது மிஸ்டர் ஜல்டீன் அவர்களுடைய நூலாகிய த முஸ்லிம் லா ஆஃப் மேரேஜ் டிவோர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன் ஸ்ரீலங்கா என்ற மிஸ்டர் ஜல்டீன் அவர்களுடைய நூலை கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு முன் மிகவும் விரிவாக பலர் ஆராய்ந்தார்கள். மிஸ்டர் ஜல்டீன் முஸ்லிம்களுடைய விவாகரத்து மற்றும் முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதனோடு கூடிய மூன்று பிரதான விசேட சட்டங்கள் இவற்றை பற்றி ஆராய்ந்து வருவர். அவருடைய இந்த கூற்றையும் இவர் சேர்த்து சொல்கிறார். எப்படி இருந்த போதிலும் முஸ்லிம்களுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களை பார்க்கும் போது அவர்களுடைய மதஹப் ஷாஃபிஈ மதஹபாக இருந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. இதை இன்னும் ஆவணப்படுத்தக்கூடிய வகையிலே பார்க்கும் போது மிஸ்டர் எம்எம்எம் மாரோ அவர் ஒஃபாத் ஆகிட்டார். மிஸ்டர் எம்எம்எம் மாரூஃப் அவர்கள், நாம் மதரசாக்களை சம்பந்தப்பட்டவர்கள் மாரூஃப் அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் கொழும்பில் இருந்தார், இறுதியாக வத்தலையிலே வசித்தார். அவர் இலங்கை மதரசாக்களினுடையவும் உலமாக்களுடையவும் குர்ஆன் மதரசாக்களுடையவும் அரபு மொழியுடையவும் மற்றும் இலங்கையின் முஸ்லிம்களுடையவும் வரலாற்றை மிகவும் ஆதாரபூர்வமாக எழுதியது அவர்தான். அவர் ஒரு சிறந்த பாகிசாக இருந்தார், ஒரு பக்காசாக இருந்தார். அவர் ஒஃபாத்தானது சற்று ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன் தான், 2000 ஆண்டிலே ஒஃபாத்தானார். அவரிடத்தில் நீங்கள் நேரம் கேட்டால் உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு மக்தபாகவே சொல்வார், இந்த நூல் நிலையத்தில் நீ வந்து இந்த நேரத்தில் இத்தனை திதி கண்டு கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் அவரை நீங்கள் காண்பதாயின் இங்கே தான் காண வேண்டும். அவர் வீட்டில் சும்மா இருக்கக்கூடியவர் அல்ல. அவரிடத்தில் நீங்கள் கேட்டால், ஒரு நேரம் கேட்டால் உங்களை சந்திப்பதற்கு ஒரு மோக இது தாருங்கள் என்று ஏதோ ஒரு கொழும்பு தேசிய நூல் நிலையத்துக்கு வாருங்கள் என்பார். இப்படித்தான் அவருடைய நேரங்கள் ஈடுபட்டப்பட்டிருந்தார். இதெல்லாம் அவர் எழுதிய கட்டுரைகள். அவர் எழுதிய அதிகமான கட்டுரைகள் ஆங்கிலத்தில் அமைந்திருந்தன. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்கள் போன்ற பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள் எழுதிய வெளியிட்ட பப்ளிகேஷன்ஸிலே அவை பிரசுரமாயின. இது அவர்களுடைய ஒரு கட்டுரை. இது பிரசுரமானது 1993 பிரசுரமாகி இருக்கிறது. இதில் அவர் டீச்சிங் ஆஃப் அரபிக் அமங் தி முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, முஸ்லிம்கள் இலங்கை முஸ்லிம்களுக்கிடையில் மத்தியில் அரபு மொழியை படிப்பித்தல் என்ற ஒரு தலைப்பிட்டு அரபு மொழி எப்படி இலங்கையில் முதலாவது வந்து சேர்ந்தது, முஸ்லிம்களுக்கும் அரபு மொழிக்கும் இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கும் அரபு மொழிக்கும் எப்படி தொடர்பு ஆரம்பமானது, அது ஒரு சந்தை மொழியாக இருந்ததா அல்லது வர்த்தக மொழியாக இருந்ததா அல்லது சன்மார்க்க ஊடக மொழியாக இருந்ததா என்பதெல்லாம் பற்றி ஒரு பெரிய ஒரு பெரும் ஆய்வு. அதிலே அவர் சொல்லுகின்ற போது இலங்கையில் 1800 ஆரம்பத்தில் கிறிஸ்துவுக்கு பின் 1800 ஆரம்பத்தில் இலங்கை பிரித்தானியாவின் ஆட்சியின் கீழ் இருக்கும் போது இலங்கையின் மூன்றாவது பிரதம நீதியரசராக இருந்த சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன், சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் வந்து சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, அதாவது பிரிட்டிஷருடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் தான் நியமிப்பார்கள் அவர்களுடைய ஆட்களை நீதித்துறைக்கும் நிர்வாகத்துறைக்கும். பிரதம நீதியரசராக இருந்தவர் இலங்கையின் மூன்றாவது பிரதம நீதியரசர் அவர் தான் சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன். அவர் சர் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டனும் முஸ்லிம்களுடைய வரலாறு பற்றி நிறைய எழுதி வைத்திருக்கிறார். அவர் ஒரு ஆங்கிலேயர், இலங்கையின் முஸ்லிம்களின் வரலாறு பற்றி நிறைய எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதிய ஒரு குறிப்பை மிஸ்டர் எம்எம்எம் மாரூஃப் கொண்டு வந்து சொல்கிறார். இது அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் சொல்வது, யார் இலங்கை வாழ் முஸ்லிம்களை பற்றி அவர் சொல்கிறார், அவர்கள் ஷாஃபிஈ பிரிவை சேர்ந்தவர்கள். இது எப்பொழுது 1800 ஆரம்பங்களில் மதரசாகவே, அரபு மதரசாகவே உருவாகிறது. ஹிஜ்ரி 1870 சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. 1884 உருவானது மதரசத்துல் பாரி முதலாவது என்று மக்கியா பாசியா சோலையில் இருக்கக்கூடிய பாசியா மக்கியா மதரசா முதல் மதரசாவாக, தாய் மதரசாவாக 1870 உருவான மக்கியாவை கொண்டாலும் கூட அதற்கு முன் முஸ்லிம்கள் ஷாஃபிஈ ஃபிக்ஹில் தான் இருந்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் ஷாஃபிஈ ஃபிக்ஹை ஓதி கொடுப்பதற்கும் ஓதுவதற்கும் முற்பட்ட எமக்கு முன்னுள்ள பரம்பரைக்கு முன்னுள்ள பரம்பரைக்கு முன்னுள்ள பரம்பரைக்கு முன்னுள்ள பரம்பரை அது ஷாஃபிஈ ஃபிக்ஹில் தான் இருந்திருக்கிறது. அதுதான் அவர் சொல்லுகிறார், அவர்கள் ஷாஃபிஈ பிரிவை சேர்ந்தவர்கள். இந்த செக்ட் என்ற பதம் இருக்கிறது, இந்த செக்ட் என்ற பதம் இது எங்கிருந்து உருவாகி இருக்கிறது என்றால், இந்த பிரிவு என்ற பதம் இலங்கையில் அமுலில் இருக்கக்கூடிய எங்களுடைய நாத்திரங்களுக்கு முஸ்லீம் பர்சனல்லோ கானூலுல் அஹ்வாலி ஷக்ஸியத்தில் இஸ்லாமி முஸ்லீம்களுக்கான தனியார் சட்டம் இருக்கிறது, விவாக விவாகரத்து சட்டம், வக்ஃப் சட்டம், இருப்பு சட்டம், அதாவது வாரிசுரிமை சட்டம். இந்த மூன்றிலும் செக்ட் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், ஒருவர் மரணித்து போகிறார், அவரின் சொத்துக்களுக்கு அவர் உயிரிழந்தவில்லை என்றால் அவர் எந்த பிரிவை செக்டை சேர்ந்தவராக இருக்கிறாரோ அந்த செக்டை ஆளுகின்ற சட்டத்தை கொண்டுதான் அவருக்கு முஸ்லீம் சட்டம் ஏற்படுத்தாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வக்ஃப் சட்டத்துக்கு வந்தாலும் பள்ளியின் நிர்வாகமும் சமய அனுஷ்டானங்களும் எந்த செக்டின் எந்த பிரிவை சார்ந்திருக்கிறதோ அதற்கு ஏற்ற வகையில் ஏற்படுத்தான சட்டங்களை கொண்டே அந்த பள்ளியின் விவகாரங்கள் கையாளப்பட வேண்டும் என்று வக்ஃப் சட்டத்திலும் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் தரப்பினர்கள், அது ஆண் தரப்பு மாப்பிள்ளை பெஞ்சாதி கணவன் மனைவி தரப்பு எதுவாக இருந்தாலும் குறித்தவர்கள் எந்த செக்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த செக்டை ஆளுகின்ற சட்டம் தான் அவர்களுக்கு ஏற்படுத்தாகும். ஹனபியாக இருந்தால் ஹனபி சட்டம் தீர்க்கப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக செக்டை சொல்ல வருகிறேன் என்றால், செக்ட் என்பது மிகவும் பிரதானமான ஒரு அம்சமாக ஆகி போயிருக்கிறது. அதனால் தான் அலெக்சாண்டர் ஜான்ஸ்டனும் செக்ட் என்பது மதுஹபை தான் தெளிவாக குறிக்கிறது. இந்த செக்ட் மதுஹபை தான் குறிக்கிறது என்பதை சட்டத்தில் எழுதப்படாவிட்டாலும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அபிபுத்தீன் பெரிய தம்பி, அபிபுத்தீன் என்பவருக்கும் பெரிய தம்பி என்பவருக்கும் இடையிலே 1912 நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. 1912 இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன், அதில் பிறந்தவர்கள் அபிபுத்தீனும் பெரிய தம்பியும். அதில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன தெரியுமா, இட் இஸ் பிரிசியூம் கருதப்படுகிறது தட் ஓவர் த ஸ்ரீலங்கன் முஸ்லிம் ஷாஃபிஈ, முழு முஸ்லீம்களும் இலங்கையில் உள்ள முழு முஸ்லீம்களும் ஷாஃபிஈக்கள் தான் என்று கருதப்படுகிறது. ஜஸ்டிஸ் ஜமீன் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் கொடுத்த சில தீர்ப்புகள், அந்த தீர்ப்புகளிலும் கூட அவர் மிக தெளிவாக இந்த செக் மதுகபை தான் குறிக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியுள்ளார். ராமு பிள்ளை என்பவருடைய பிரச்சனை சம்பந்தமாக ஜஸ்டிஸ் ஜமீன், எனக்கு தெரியும் இருந்துட்டு அண்மை காலத்தில் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னோ பார்த்தானார்,
அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு, இட் இஸ் இன் த மேட்டர் ஆஃப் தியர் பர்சனல் லாஸ் தட் த முஸ்லிம்ஸ் என்ன செய்யப்பட வேண்டும், முஸ்லிம்கள் அவர்களுடைய சட்டத்திற்கேற்ப ஆளப்பட வேண்டும், அதிலும் குறிப்பாக அவர்கள் எந்த செக்டை பிரிவை சேர்ந்தவர்களோ அதற்கேற்ப ஆளப்பட வேண்டும் என்கிறார்கள். பிறகு ஏஎல்எம் ஹனிஃபா என்பவருக்கும் ஏ ரசாக் என்பவருக்கும் இடையிலே ஒரு பிரபல்யமான பிரச்சனை போனது. ஒரு பெண், ஷாஃபிஈ மதஹபை சேர்ந்த ஒரு பெண், அவள் வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டாள். இது பிரச்சனையாக நீதிமன்றத்துக்கு போன போது அவள் என்ன செய்ய வேண்டி வந்தது தெரியுமா? ஹனபி மதஹபுக்கு தன்னை மாற்றி அவள் ஹனபி மதஹபு உங்களுக்கு தெரியும் வழி இல்லாமல் செய்து கொள்ளலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். இனி நீதிமன்றம் தீர்ப்பாக அந்த எழுதியது, நீ ஹனபி மதஹபுக்கு மாறித்தான் நீ இதனை செய்வதாயும் செய்து கொள்ளலாம் என்று. இது ஏஎல்எம் ஹனிஃபா மற்றும் ஏஎம் ரசாக் இருவருக்கும் இடையிலான இந்த இதில், the Shafi girl who wished to marry against the wish of her wali, தனது வழியில் அவர் அவள் வழி ஏறாந்து மறுத்துட்டார், அதுக்கு எதிராக தான் மனமுடித்துக் கொள்ள வேண்டும், தான் காதலித்திருக்கிறதோ அல்லது கைப்பிடிக்க போற அந்த கணவனை ஆலயந்திருந்த போது, had to become Hanafi, அவள் ஹனஃபியாக மாற வேண்டியது. நீதிமன்றமா தீர்ப்புகளை நான் வாசிக்கிறேன். இதை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்டர்நெட் உள்ளதல்ல, செக்ட் என்பது மதுகபை தான் குறிக்கிறது என்பதும் நீதிமன்றங்களில் சொல்லப்பட்டுள்ள தீர்ப்பு, நீதிமன்ற வழக்கு. ஆனால் அது செக்ட் என்பது ஷாஃபிஈ ஹனஃபி மாலிகி ஹம்பலி பிரிவை குறிக்காது, மாற்றமாக சுன்னி ஷீஈ பிரிவை தான் குறிக்க வேண்டும் என்று இன்றிருக்கக்கூடிய நீதி அரசர் சகோதரர் சலீம் மர்சூப் அவர்கள் வாதிடுகிறார். அது வேறு விஷயம், வேறு வக்துக்குரியது. இது அவர் எழுதிய நூல். செக்டை நாம் இப்படி ஹனபி சாஃபி என்று அதனை இன்டர்பிரட் பண்ணுவது, சர்வு செய்வது பிழை என்று அவர் பேசுகிறார், அது வேறு விஷயம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, சுன்னிக்கும் ஷீஈக்கும் இந்த செக்டில் இடம் கொடுத்தால் வரக்கூடிய பாதிப்பு என்பதையும் நாம் மறுபக்கத்தில் உணர்ந்து கொள்ள, அதாவது எல்லாரும் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம், இந்த அளவு தாராளமாக நாம் மதரசாக்களிலே பாதுகாக்கவில்லை என்றால் இந்த மதுசபை தாராளமாக பலரும் பல வகையிலும் பல கோணத்துக்கு வியாக்கியானம் செய்து எங்களுடைய சாஃபிஈ மாலிகி என்பதையெல்லாம் தாண்டி சித்தி இது சுன்னி ஷீஈ ஷீஈகளுக்கும் அது இடம் இருக்கிறது என்று சொல்வார். தலை மறுத்துபடி முழுவாதவும் அதுதான் ஒரு கண்ணியமான நீதிபதி இன்றும் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும், அப்பீல் கோர்ட்டில். ஆகவே இந்த செக்ட் என்பது தொடர்ந்து வருகிறது. இந்த செக்டை உண்மையிலேயே இந்த எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது 1702 கிறிஸ்துவுக்கு பின் 1702 இந்தோனேஷியாவின் ஜாவாவிலிருந்து விரட்டப்பட்டு வந்த அரசரும் அரசரின் பரிவாரங்களும் அவருடைய ரெட்டினியூ அவருடைய அஸ்ஹாபுகளும் இங்கே வந்தபோது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இங்கே குர்ஆன் மதரசாக்களுக்கு உயிர் கொடுக்கிறார்கள், குர்ஆன் மதரசாக்களை ஆரம்பிக்கிறார்கள். அதாவது ஜாவாவிலிருந்து உங்களுக்கு தெரியும், அதாவது போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர்களுடைய படையெடுப்புகள் நடைபெற்ற வேளையிலே இந்தோனேஷியாவும் அதற்குள் உள்ளானது. சொல்ல போனால் இந்தோனேஷியாவில் வைத்துக் கொண்டுதான் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை அவர்கள் ஆண்டார்கள். அங்கே ஜாவா உங்களுக்கு தெரியும், முகமது நவவி அல் ஜாவி, அங்கே இந்தும் கூட இந்தோனேஷியாவுக்கு போய்த்து பார்த்தால் ஷாஃபிஈ பிக்குகத்தான் அது பெரும்பாலும் அமலில் உள்ளது. ஜாவா என்பது முக்கியமானது. நூறு வலாமின் சாஹிப் முஅல்லிஃப் முகமது நவவி அல் ஜாவி அவர்களும் ஜாவாவை சேர்ந்தவர்கள். ஜாவாவிலிருந்து 1702 வந்தவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த நாட்டிலே குர்ஆன் மதரசாக்களுக்கு உயிர் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இந்தோனேஷியாவிலே பெசன்ட்ரன் என்று ஒன்று இருக்கிறது. பெசன்ட்ரன் என்றால் இன்றும் அவர்கள் நாம் எப்படி மதரசாக்களை சொல்வோமோ இந்தோனேஷியாவிலே அவர்கள் சொல்வது மதரசாக்களை தான் பெசன்ட்ரன் என்று சொல்வார்கள். இந்த பெசன்ட்ரன் வந்தபோது இலங்கையிலே அவர்கள் பெசன்டனை உருவாக்கினார்கள். பெசன்டன் என்பது அவர்களுடைய நாட்டிலே இருந்த குர்ஆன் மதரசாக்களை தழுவியதாக இருந்தது என்று சகோதரர் மாரூப் அவர்கள் தன்னுடைய இன்னும் ஒரு கட்டுரை, இலங்கையில் மதரசா கல்வி என்ற ஒரு கட்டுரையில், இலங்கையில் மதரசாக்களின் ஆரம்பம் இப்பொழுது என்று ஆய்வு செய்கின்ற போது, மதரசாக்களுடைய ஆரம்பித்து ஜாவாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு வந்து இலங்கையில் இருந்த முஸ்லிம்கள் பெசன்டன் என்ற அவர்களுடைய நாட்டில் இருந்தது போல இலங்கையில் குர்ஆன் மதரசாக்களை உருவாக்கி அடிப்படையான குர்ஆன் கல்வியை அந்த மதரசாக்களில் பெற்றவர்கள் பிறகு இந்தியா போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கு பெரும் மதரசாக்களை ஊதி இங்கு வந்து கல்வி பணி மார்க்க போதனைகளில் ஈடுபட்டார்கள் என்பதை சொல்லி வருகிறார். அந்த ஆரம்பத்திலிருந்து 1702 வரக்கூடிய 1709 இப்படி ஒன்றை ஆரம்பித்து வந்து 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 எல்லா இடங்களிலும் மௌரூப் அவர்கள் இங்கே சொல்வதானது அவர்களுடைய ஜாவாவிலிருந்து வந்த முஸ்லிம்கள் குர்ஆன் மதரசாக்களை இங்கே உருவாக்கி இங்கே கொண்டு போகிற போது பிரச்சனை இருக்கவில்லை. ஏனென்றால் இலங்கையில் அமலில் இருந்த மதுஹபும் அவர்கள் தலைவி இருந்த மதுஹபும் மதுஹபு ஷாஃபியா இருந்ததனால் இரண்டும் நன்றாகவே ஒத்து போனது என்கிறார். அவர் சொல்லுகிறார், fitted neatly into the system of religious education in this country. இந்த நாட்டிலே இருந்த மத கல்வி முறைக்கு fitted neatly ரொம்ப பொருத்தமாக ஒத்து போனது என்கிறார். என்றால் அவர்களுடைய மதுஹபும் ஷாஃபியி, இந்த நாட்டிலே உள்ள மதுஹபும் ஷாஃபியி முஸ்லிம் கருத்தில் இது 1709 உள்ளதை சொல்கிறார். இதுக்கு பிறகு இப்படி முன்னேறி முன்னேறி வந்த நேரத்திலே சுமார் 100 ஆண்டுகள் தாண்டுகின்ற போது 1802 வருகிறது. பிரிட்டிஷின் ஆட்சி வருகிற போது அதுக்கு முன்னிருந்த முஸ்லிம்களுடைய சட்டங்கள் தனியார் சட்டங்களை எல்லாம் பகுப்பாய்வு செய்து முஸ்லிம்களுக்கென்று மொஹமெடன்லோ முகமதிய சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று பேசி அதெல்லாம் கொண்டு வந்து அமுல்படுத்தப்பட்டு வருகிற நேரத்தில் எல்லோரும் ஒரு பொதுமுறையை கையாளுகிறார்கள். அந்த பொதுமுறை தான் முஸ்லிம்களுடைய எல்லாமே வணக்கம் வாழ்க்கையின் சகல அம்சங்களும் இலங்கையிலே ஷாஃபியி மதுஹபை பின்பற்றி இருக்க வேண்டும். இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம் விவாகரத்து சட்டம் கூட சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல சட்டங்கள் தகவல்களை கண்ட திருத்தங்களை கண்ட ஒரு சட்டம். இது நேற்று 50 ஆண்டுகளில் அதுக்கு பழைய வரலாறு, சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பெரும் வரலாறு அதுக்கு இருக்கிறது, பின்னணி இருக்கிறது. இதெல்லாம் மொத்தத்தில் பார்க்கிற போது இந்த செக்ட் என்பதும் ஷாஃபியி ஃபிக்ஹை ஹனஃபி ஃபிக்ஹை இப்படி குறிக்கக்கூடிய வகையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் நான் இதை முடிக்கவில்லை. சார் அலெக்சாண்டர் ஜான்சனுடைய செக்ட் என்ற பதத்துக்கு தான் இவ்வளவு நேரமும் விரிவான விரிவுரை தருவதற்கு எனக்கு தேவை ஏற்பட்டது. அவர் அதனை சொல்லும் போது என்ன சொல்கிறார் தெரியுமா? இது 1800 ஆரம்பங்களில் அவர் அலெக்சாண்டர் ஜான்சன் ஆங்கிலேய நீதிபதி என்ன சொல்கிறார், இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஷாஃபியி பிரிவை சேர்ந்தவர்கள். They are book of religious instruction, abridgment of the Quran called Umjah. அவர்களுடைய மார்க்க அறிவுறுத்தல்கள் நிறைந்த குர்ஆனின் முக்தசராக கருதப்படுகின்ற அமைந்திருக்கக்கூடிய நூல் உம்தா என்று சொல்லி வைத்தார். உம்தத்து சாலிக் அவருடைய பார்வையில் குர்ஆனின் போதனைகளுடைய ஒரு முக்தசராக தென்பட்டிருக்கிறது. இங்கே அது அல்ல முக்கியம். முஸ்லிம்களிடத்திலே உம்தத்து சாலிக் நானும் நீங்களும் மதரசாக்களிலே காண்பதற்கு முன் நமக்கு முன்னிருந்த நம்முடைய உஸ்தாதுபார்கள் அஜிதாதுகள் காண்பதற்கு முன் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே அமலில் இருந்திருக்கிறது. பனிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதியில் அவர் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார் எழுதுகிறார். அஹமது இப்னு நகீப் அல் மிஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டில் சாஹிப் உம்தத்து சாலிக் இலங்கைக்கு நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார். எனக்கு ஒரு சிறிய கருத்து முரண்பாடு இருக்கிறது. அவர்களுடைய வரலாற்றை பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பின் 14ஆம் நூற்றாண்டில் தான் அவர் இருந்திருக்கிறார். அதை தவிர மற்ற விஷயங்கள் உண்மையாக நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு த கமெண்டரி விச் இஸ் மோஸ்ட் இன் யூஸ் அமங் தம் இஸ் கால்ட் தி அமலி. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே புரட்சத்தில் தேமாலில் இருந்த விரிவுரை நூல் அமளியாகும். அதனை அமளி என்றால் என்ன என்பதை பகுப்பாய்வு செய்துவிட்டு இவர் என்ன அமளி என்ற நூலை சொல்கிறார் என்று பகுப்பாய்வு செய்துவிட்டு எம் 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 மாறு சொல்கிறார், அமளி என்பது அதுவல்ல, அது மஹல்லி என்பதைத்தான் அமலி என்று தஹரீஃப் செய்து சொல்லிவிட்டார். எழுதியிருக்கிறார் மிஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் by Alexander of the Mahalli, which is the commentary by Jalaluddin Muhammad bin Ahmad al-Mahalli on the Minhajut Talibin. Minhajut Talibin என்ற நூலுக்கு ஜலாலுத்தீன் அல் மஹல்லி அவர்கள் எழுதிய விரிவுரை சரகிக்குத்தான் அவர் மஹல்லி என்பதை அமலி என்று சொல்லிவிட்டார். அப்போ உம்மத்து சாலிக் மஹல்லி சரஃபல் மஹல்லி என்பதெல்லாம் மதரசாக்கள் இலங்கையிலே பூர்வாங்கமாக ஆரம்பிக்கப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன், பல நூறாண்டுகளுக்கு முன் மக்களுடைய அமலிலே உள்ள நூல்களாக இருந்திருக்கின்றன. அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து பல விஷயங்களை சொல்கிறார். அந்த சரஃபல் மஹல்லியினுடைய அரபு புராதன நடையிலே இருக்கிறது, பண்டைய நடையிலே இருக்கிறது, அதற்குரிய விரிவுரைகள் நவீன அரபியிலே இருக்கின்றன என்பதெல்லாம் சொல்கிறார். இங்கே மிக முக்கியமாக நாம் நோட்டமிட வேண்டியது என்னவென்றால், சாஃபிஈ மதுஹபும் இலங்கை வாழ் முஸ்லிம்களும் ஏதோ நேற்று அல்லது நேற்றுக்கு முந்தைய தினம் உறவு கொண்டாடியவர்கள் அல்ல, அடிப்படை இல்லாமல் இருந்தவர்களும் அல்ல. சாஃபிஈ மதுஹபை அடிப்படையோடு ஆரம்பத்திலிருந்து இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு என்ன வயதோ, இந்த நாட்டிலே இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு இலங்கையிலே என்ன வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறதோ, அதே வயதும் அதே பாரம்பரியமும் ஷாஃபிஈ மதுஹபுக்கும் இந்த நாட்டிலே இருக்கிறது. இது அங்கே கோடிட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் கோடிட்டுக் கொள்ளலாம். ஆகவே இந்த பின்னணியில் தான் உருவாகிய எல்லா மதரசாக்களும் அன்று ஷாஃபிஈ ஃபிக்ஹை தழுவி மக்களுக்கு ஃபிக்ஹு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருப்பதனால் ஷாஃபிஈ மதுஹபை வலியுறுத்திய ஃபிக்ஹு பாடத்தை ஆரம்பித்தனர். கேரளாவில், கேரளா உங்களுக்கு தெரியும், தென்னிந்தியாவில் கேரளாத்திலிருந்து மற்ற பகுதிகள் பெரும்பாலும் ஹனபி, கேரளா மட்டும்தான் பெரும்பாலும் ஷாஃபிஈ ஃபிக்ஹு இருக்கக்கூடியது. அதனால்தான் பல விஷயங்களில் கேரளாவினுடைய பல விஷயங்கள் இந்தியா இலங்கைக்கு ஒத்து வரும். ஜம்மியத் உலமா 1924 ஆரம்பித்தார்கள் என்றால் கேரளாவில் 1920 ஆரம்பித்தார்கள். எல்லாம் ஒரு 4 வித்தியாசம். அவ்வளவு நெருக்கமான தொடர்பு கேரள ஆளுங்களுக்கும் உலமாக்களுக்கும் இந்த நாட்டு ஆளுங்களுக்கும் இருந்திருக்கிறது. என்றால் மதுஹபிலே ஒத்து வரக்கூடியது. இலங்கையில் மதரசா கல்வியை பற்றி எழுதுகிற மிஸ்டர் எம்எம் அம்மாரோ அங்கு போதனையில் இருந்த பாடங்களை ஒவ்வொன்றாக தஹ்ரீர் செய்யும் போது ஃபித்ஹ் என்று ஒரு ஹதீஸ், அதுக்கு மேலே ஹோலி குர்ஆன் ஃபித்ஹை பற்றி சொல்லுகிற போது என்னென்ன பாடங்கள், என்னென்ன நூல்கள் ஓதி கொடுக்கப்பட்டன என்பதை சொல்லுகிறார். இது அவர் சொல்வது 1900 ஆரம்ப பகுதிகளில், 1920, 30, 40, 50, 60 இந்த பகுதிகளில், நடுப்பகுதிகளில் உட்பட கிட்டுகளில் என்ன பாடங்கள், என்ன கிதாபுகள் ஓதி கொடுக்கப்பட்டன என்பதை சொல்லும் போது ஜலாலுத்தீன் அல் மஹல்லியுடைய மின்ஹாஜு தாலிபீனுக்கான கமெண்ட்ரி, அதாவது சர்ஃபல் மஹல்லி, அடுத்ததாக நான் வாசிப்பதற்கு நேரம் இல்லை என்று நினைப்பதனால் நான் அவசரமாக செல்கிறேன், மொழிபெயர்ப்பை மட்டும் செய்கிறேன். மத்னு அபி சுஜாவுடைய சருகாக இருக்கக்கூடிய பத்துல் கரீப், பத்துல் கரீபை சொல்லுகிறார். மற்றது ஷேகுல் இஸ்லாம் ஜஃபரியல் அன்சாரி ரஹ்மஹுல்லாவுடைய மின்ஹாஜு தாலிபினுடைய சுருக்கமாகிய மன்ஹஜுத்துல்லா, மன்ஹஜுத்துல்லாவும் பாடத்தில் இருந்திருக்கிறது, மன்ஹஜுத்துல்லா பாடத்தில் இருந்திருக்கிறது, மன்ஹஜுத்துல்லாவும் ஒரு முக்கர்ராக இருந்திருக்கிறது என்று சொல்கிறார். இப்படி ஃபித்ஹை பற்றி ஆனால் முக்கியமாக ஒன்றை சொல்கிறார், The weaves of Imam Shafi'i are studied in various texts and glosses. இமாம் ஷாஃபிஈ அவர்களின் ரஐகள், கருத்துக்கள், அக்வால்கள், ஆராக்கள் பல வகையான மத்தின்களிலும் பல வகையான சருகுகளிலும் ஃபித்ஹு பாடத்தின் போது விரிவாக படிக்கப்படுகின்றன. இது ஒன்று போதும், அதாவது மதரசாக்கள் இப்படித்தான் இருந்திருக்கின்றன ஷாஃபிஈ ஃபிக்ஹின் படி. இன்னும் ஒன்றையும் சொல்லுகிற போது இலங்கையின் மதரசாக்களுடைய ஆரம்பத்துக்கு இந்தியாவினுடைய ஆளுங்கள் காரணம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம், அது தெரிந்த விஷயம், எல்லோரும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே முக்கியம் என்னவென்றால், இலங்கையிலே மதரசாக்களுக்கும் இந்தியாவிலே மதரசாக்களுக்கும் இடையில் தொடர்பு இருந்தது. அதிகமான மதரசாக்கள் இலங்கை தென்னிந்திய ஆளுங்களை கொண்டு அதிபர்களாக கொண்டு இயங்கின. இப்படியாக இருக்கிற மதரசாக்கள் அவர்கள் கேரளா தவிர்ந்த ஏனைய தென்னிந்திய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் அரபிகளாக இருக்கும் போது இலங்கையில எப்படி சாஃபியை பேசுகின்ற எழுதுகின்ற அமல் நடத்துகின்ற ஒரு நாட்டிலே அவர்கள் எப்படி ஒத்து போனார்கள் என்ற ஒரு ஆராய்ச்சியை செய்கிறார். ஏனென்றால் இங்கே அதிபர்கள் நிறைய பேர் இருந்தார்கள், இந்தியாவைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் ஹனபிகள். எப்படி இந்த நாட்டிலே சாஃபியை செய்கின்ற சொல்லுகின்ற இடத்துக்கு ஒத்து போகும், அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார். இதெல்லாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், சாஃபியை பிக்ஹை இலங்கையிலே அரபு மதரசாக்கள் ஆரம்பம் முதல் பேணி வந்திருக்கின்றன. இரண்டாவது பாயிண்ட், முஸ்லிம்களுடைய ஆரம்பம் பூர்வாங்க முதல் இன்று வரைக்கும் சாஃபியை பிக்ஹ் மதரபு சித்தகுக்கு சாஃபியை மதரப் மதரசாக்கள் இலங்கை வாழ் மதரசாக்களுடையவும் பூர்வாங்கவும் இன்று வரைக்குமான அஸ் அது சாஃபியை மதரபை தழுவிய பிக்ஹ். இந்த இரண்டும் தான் நான் இவ்வளவு நேரமாக பேசினுடைய நுக்குத்தான் இறங்கி செய்யத்தான் பிறதான ரெண்டு நுக்தாக்கள். இந்த இரண்டையும் வைத்துக் கொண்ட நிலையில் தான், மனதில் வைத்துக் கொண்ட நிலையில் தான் ஏன் நாம் இன்று சாஃபியை பிக்ஹில் பின்னடைவில் இருக்கிறோம். இந்த கருத்து அரங்கை ஏற்பாடு செய்தவர்களுடைய கேள்வியும் அதுதான், ஏன் நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலிருந்து பின்வாங்குகிறோம், ஏன் நாம் இதிலிருந்து அசமந்தம் போக்கை கடைபிடிக்கிறோம், வேண்டா வெறுப்போடு சாஃபியை பிக்ஹ் நமக்கு ஆகிவிட்டதா, அல்லது சாஃபியை பிக்ஹில் நாம் ஏதும் பெருமளவு குறை கண்டுவிட்டோமா, அல்லது இந்த நாட்டுக்கும் இந்த காலத்துக்கும் சாஃபியை மதுஹப் ஒத்து போக தவறுகிறதா என்றெல்லாம் சிலருக்கு ஏன் பின்வாங்க வேண்டும். சில காரணங்களை என்னுடைய குறுகிய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்றவாறு கோரிக்கை கொண்டுள்ளேன். ஏன் இந்த நாட்டிலே அரபு மதரசாக்கள் சாஃபியை பிக்ஹுக்கு முன்னுரிமை கொடுப்பதை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்கு அது இருந்த இடத்தில் இருந்து அதனை வைத்து பாதுகாப்பதை விட்டும் தவறி இருக்கிறார்களே, அதை மேம்படுத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இருந்த முஸ்தவாவிலிருந்து அதனை கீழே ஒரு படி இறக்குகின்ற அளவுக்கு இந்த மதரசாக்களில் ஒரு கணிசமான தொகை வந்திருக்கின்றனவே, இதற்கு காரணங்கள் என்ன என்று ஆராய்ந்து பார்த்த போது சில காரணங்கள் 8-10 காரணங்கள் கண்டறிந்தேன். ஒன்று இவன்தான் நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளலாம், ஆனால் தீர்வுகள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, இருக்கக்கூடிய சாஃபியை கிதாபுகளை மதுஹபுடைய கிதாபுகளை போதிப்பதில் கஷ்டம் இருப்பதாக உணரப்படுகிறது. சொல்லுவதெல்லாம் உண்மை, ஆனால் இதுக்கு என்ன தீர்வு என்பது இரண்டாவது சில விஷயம், அதாவது கள நிலவரத்தை அறிவோம். ஏன் கஷ்டம் என்று கருதுகிறார்கள், அதை இலகுவாக ஆக்க முடியாதா என்பதெல்லாம் நாம் பேச வேண்டிய ஒன்று. கஷ்டம் என்று கருதுகிறார்கள், சருமா இல்லையா, அது இஸ்திலாகத்தில் ஆரம்பத்தில் ஓதி கொடுக்கிறதுக்கு 2 மாசம் வேண்டும், ஓதி கொடுக்கிற ஆளுக்கே விளங்குவில்லை, ஓதி கொடுக்கிற ஆளுக்கே விளங்குவில்லை, ஓ தாலிபுக்கு எப்படி விளங்க போகுது, இப்படி எல்லாம் ஆட்கள் பேச சில பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். சும்மா வெறுமனை சும்மா தர்ஜமா செய்துட்டு போகிறோம், சொல்லுபவருக்கும் என்ன என்று புரியல, கேட்பவருக்கும் என்ன என்று புரியல. இந்த நிலையில் அதனை ஓதி கொடுக்கத்தான் வேண்டுமா, கஷ்டமாக இருக்கிறது. வெறுமனை சத்தாவ மட்டும் பிறந்துட்டு போறோம். அனுகுண்ட ஆலயம் சான்றவர் இருந்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர பேர் அப்துல் கபூர், ஆனால் அனுகுண்ட ஆலயம் சான் சொன்னாக்க எல்லாருக்கும் தெரியும் புத்தகம். அவர் சொல்வார், சஃபா பெரட்டி ஜஹில் பாக்கின்றார், சஃபா பெரட்டி ஜஹில் பாக்கின்றார். அந்த மாதிரி நாங்க போறோமே, அதை விட லேசா ஏதாவது அல்பகுல் மன்ஹஜ் இருக்குது, அது மாதிரி ஓதி கொடுத்துட்டு போகலாமே அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். இது முதலாவது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், இந்த ஷரஹுல் மஹல்லி, ஃபத்ஹுல் முயீன், உம்தத்துத்தாலிக் இதையெல்லாம் விட குத்துபுன் ஐசரு மின்ஹா இவற்றை விட அந்த லேசான கிதாபெல்லாம் வந்திருக்கிறாரு, அவையெல்லாம் இருக்கும் போது இதெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு சில பேருடைய ஒரு காரணம், ஒரு நியாயம், அவர்கள் சொல்லுகிற நியாயம். மூன்றாவது, இவற்றை இந்த நூல்களை இந்த பாரம்பரிய நூல்களை ஓதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு குதிர திராணி உள்ள உத்தாது மாதிரி இல்லையே, குறைவாக இருக்கிறார்களே என்று ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. நான்காவது, கட்சி நெறியின் காலத்தை சுருக்க வேண்டும். 7 வருஷமா, இப்ப 5 வருஷம் போதும், 5 வருஷமா, இப்ப 2 வருஷத்திலையும் ஓதி கொடுக்குறாங்க தெரியுமா, அது 2 வருஷத்திலையும் கொடுக்கலாம், எப்படி 7 வருஷம் 2 வருடமாக ஏதோ தெரியவில்லை, இப்படியெல்லாம் முத்தத்துக்கிறார் தான். கட்சியினரின் காலத்தை சுருக்க வேண்டும் என்று எழுந்த படலம், ஒருவேளை இதனை கற்கை நீதியின் காலத்தை சுருக்குவது என்றால் போதனையிலும் சுருக்கம் வேண்டும், போதிக்கப்படுவதிலும் சுருக்கம் வேண்டும். அப்படித்தானே சுருக்க வேண்டும் என்ற ஒரு காரணம் இருக்கலாம். அடுத்தது நவீன நூல்களை, முக்கர்ரர்களை, பாட நூல்களை நமது மன்ஹஜு தாலீமிலே கொண்டு வர வேண்டும். பழையவை எல்லாம் அது ஒத்து வராது, புதிய நூல்கள் வர வேண்டும் என்று அப்படி ஒரு சிந்தனை அல்லது ஒரு ஒரு நம்பிக்கை. அடுத்தது கிறிஸ்துகா மதுஹபா அதெல்லாம் இஸ்லாத்தில் ஒன்று இல்லை, எங்களுக்கு உள்ளது கிதாபு சுன்னாதான். கிறிஸ்துகு மதுஹபெல்லாம் ஒன்று இல்லை. அப்படியாயின் கிறிஸ்துகு என்ற ஒரு பாடமே நமக்கு ஏன்? அப்படி ஒரு கிதாபு ஏன் நமக்கு? அப்படி கிதாபுகளே நமக்கு ஷாஃபிஈ மதுஹபு ஃபிக்ஹும் வேண்டாம், ஹம்பலி மதுஹபு ஃபிக்ஹும் வேண்டாம். அப்படி நடக்கிறது. அதாவது நாங்கள் குர்ஆன் ஹதீஸை வைத்து புலூகுல் மராமை ஓதி கொடுத்து அதுவே பாபு தர்த்தீப் எல்லாம் ஃபிக்ஹ் பாபுல தர்த்தீப்ல தான் இருக்குது. அப்ப நாங்க அதுக்கேற்ற மாதிரி விளக்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம் தானே, இல்ல சிம்பத் ஹுமுல் முஸ்தம்பித்து ஹுமுல் தெரியுதானே. அப்ப அப்படி ஒரு அப்படி வந்ததுனால் ஃபிக்ஹ் மதுஹப் இது வேண்டாம் என்ற வேண்டாம் இருக்கும். அது பலமாக காயமும் உரமாக நிற்கிறது. எப்படி ஒரு காரணம் சொல்லுகிறார்கள்? இதெல்லாம் இக்திஷாபாத், கண்டறிந்த உண்மைகள். நான் இவற்றை தான் நியாயப்படுத்தி பேசவில்லை, தீர்வு பிறகு வருவோம். முதலாவது அதாவது சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, இஃப் யூ ஐடென்டிஃபை அ ப்ராப்ளம் தட் இஸ் ஹாஃப் சால்வ்டு. நீங்கள் ஒரு பிரச்சனையை அடையாளம் கண்டு கொண்டால் அது அரைவாசி தீர்க்கப்பட்டு விட்டது என்பார்கள். தஷ்கீஸ், தஷ்கீஸ் அதாவது பிரச்சனை இதுதான் என்பதை அடையாளம் காண வேண்டும். வைத்தியர் மருத்துவம் செய்கிறார் செய்கிறார், நோயாளிக்கு குணம் காணவில்லை என்றால் இன்னும் அவர் நோயை கண்டுபிடிக்கவில்லை. நாம் நோய்க்கான காரணியை கண்டுபிடிக்காமல் நோய்க்கு சிகிச்சை செய்ய முடியாது அல்லவா? ஆகவே பிரச்சனைக்கான காரணம், பிரச்சனையின் உண்மை வடிவம், சபையத்து முஷ்கிலா என்ன, அதனுடைய இயற்கை தன்மை எங்கிருந்து வந்தது, இதையெல்லாம் கண்டறிய வேண்டும் என்பதற்கான சில காரணங்களை கோடிக்கொள்ளி உங்களிடத்தில் இதை விட நிறைய காரணங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இது நேற்று மாலை எனக்கு மகரிபுக்கு முன் தோன்றியவை எழுதி கொண்டேன். அடுத்தது மதரசாவுடைய பரோபகாரிகள் இருக்கிறார்களே, அவர்களில் சிலரோ அல்லது பலரோ அல்லது எல்லோருமோ இந்த பிசுகு கிதாபுகளையோ பிசுகு அமைப்பையோ விரும்பாதவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு. யுபாவுல் முத்தபர்களின் அதாவது மதரசாவுக்கு பரோபகாரிகள் இருப்பார்கள், மஸ்தினு அவங்க தான் பாயிலுள்ள செயலருக்கு. அவர்கள் சிலரோ பலரோ எல்லோருமோ இந்த சரபுல் மகளே என்னது இந்த பதவி விட்டு போட்டு இந்த புதுசா வந்திருக்கிறேன் ஓய்வு கொண்டு தலைவர சொல்ல போச்சுதோ அவர் சொல்றமா கேட்டால் இப்ப நான் மதுரசாக்கு வார மாதம் வாரம் மூன்று லட்சம் தான் பித்திரமேல ஒரு யோசனை இல்லை. முசபர்வைகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இதனை எடுத்திருக்கிறார்கள். அடுத்தது இன்னும் ஒரு காரணம், மதுரசாவுடைய நிர்வாகம் கல்வி நிர்வாகத்தில் இடுகிற தடை இது. அப்படியும் இருக்கிறாங்க மதரசாக்களின் நிர்வாகம் இருக்கிறது, அவர்களில் சிலர் இந்த பழைய அமைப்பிலே தான் மதரசா செய்யறாத ஹசரத் நீங்க புதுசா காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும், இந்த மஞ்சள் நிற சாலைகள் உள்ள கிதாபெல்லாம் இதுக்கு நீங்க போடப்படாது, வெள்ள நிற சாலை உள்ள ஆனா இப்ப வெள்ள நிறத்துல வந்துட்டு தானே ஹசரத் எல்லாம் வந்துருச்சு. பல ஆத்திரம் வருகிறது, ஒருவர் சொன்னார் இந்த மஞ்சள் நிற கிதாபு வாசிக்கிற ஹசரத்துமா இருந்துச்சு காத்தாங்குடியில் வச்சு சொன்னார், மன்னிக்க வேண்டும் காத்தாங்குடி மக்கள் இருக்க இருப்பீர்கள். ஒருவர் சொன்னார், காத்தாங்குடியை சேர்ந்த ஒருவர் இந்த மஞ்சள் நிற தாள் வச்சு மஞ்சள் நிற கிதாபு வச்சு விளக்கம் சொன்ன ஹசரத்துமார் இப்படி கதைக்கிறான்டா, நல்லா கொடுத்தன அவருக்கு என்ன மஞ்சள் நிறத்துக்கு விட அது மஞ்சள் தான் அன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது கல்விக்கும் கண்ணுக்கும் நல்ல நிறம் என்று. ஓ வகுப்பறைகளுக்கும் முத்தாலா செய்யக்கூடிய இடங்களுக்கும் வாசிக்கிற தாள்களுக்கும் வெள்ளையை விட லேசான மஞ்சள் நிறம் கண்ணுக்கு குளிர்ச்சி என்று விஞ்ஞானம் என்று சொல்கிறது. என்னுடைய மூதாதையர்கள் எல்லாவற்றையும் சிந்தித்து விட்டுத்தான் அதனையும் செய்திருக்கிறார்கள் என்று நம்புகிறோம். ஆகவே இப்படி ஒரு காரணம் நிர்வாகத்தினுடைய தலையீடு. அடுத்தது ஏனைய கல்வி நிறுவனங்கள் சிலவற்றை பார்க்கிறார்கள், அவற்றில் இந்த கிதாபுகள் இல்லை. முன்னேற்றகரமான கல்வி நிறுவனங்கள் போல இருக்கிறது, அவற்றிலிருந்து வெளிவருகின்ற உற்பத்திகள் சமூகத்திலே பல இடங்களிலே ஏற்றப்படுகிறார்கள் பிரமாதமாக, அபாரம் அவர்களுடைய சாதனைகள். ஆகவே அவர்களுடைய பாடத்திட்டத்தை போன்று நமது பாடத்திட்டத்தை மாற்றி அதற்கேற்றாற்போல் போன ஒரு முசாயரா அதனோடு சேர்ந்து போக வேண்டும் என்ற ஒரு மனோபாவம், அந்த மனோபாவத்தில் உந்துதலினால் அந்த கல்விக்கூடத்தில் இல்லாததை நாம் ஏன் வைக்க வேண்டும், எடுத்து விடுவோம் என்று. அடுத்ததாக சில மதரசாக்கள் வெளிநாட்டு ஜாமியாக்களோடு தமது ஷஹாதாவை முஆதலா செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஜாமியாக்கள் இன்னென்ன முத்தபல்லபா திருந்தால்தான் நாங்கள் உங்களது ஷஹாதாவை முஆதலா செய்வோம், அந்த முத்தபல்லபில் நாங்கள் தரக்கூடிய நூல்கள், பாடத்திட்டம், பாடத்தாளம் எல்லாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது வெறும் ஷஹாதாவை முஆதலா செய்ய வேண்டும். வருடாவருடம் நம்முடைய மதரசாவுக்கு அவர்களுடைய ஜாமியாவில் குறித்த போட்டா உறுதிப்படுத்தப்பட வேண்டும், 5 பேருக்கு இடம் வேண்டும், உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஜாமியாவின் செல்வாக்கு இங்கே இந்த கிதாபு ஏற்பட்டு போவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அடுத்தது மதரசா, இலங்கை வாழ் மதரசாவின் கல்வியின் நோக்கத்தில் தெளிவின்மை மிக முக்கியமான காரணம். நாம் யாரை உருவாக்கப் போகிறோம், 7 வருடம், 10 வருடம், ஹிஃப்து வேற, கிதாபு வேற, இவ்வளவு முயற்சிகள் செய்து நாம் யாரை, எத்தகையவர்களை உருவாக்குகிறோம் என்பதில் தெளிவின்மை. நான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரமாக சொன்ன காரணங்களில் மிகவும் அடிப்படையான ஒரு காரணம் சபப் ரகசியம், நாம் யாரை உருவாக்கப் போகிறோம், பேச்சாளரை உருவாக்குகிறோம். சந்தேகமில்லை, நிறைய பேச்சாளர் உருவாக்கி இருக்கிறோம். ஹஜ்ரத் அப்துல்லாஹிப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னது போல், இன்னக்கும் ஃபீ ஜமானின் கஸீரின் உலமாஉ கலீரின் ஃபுதபாஉ. தாபிகீனை பற்றி சொன்னார்கள், பார்த்து சொன்னார்கள், இன்னக்கும் ஃபீ ஜமானின் கஸீரின் உலமாஉ கலீரின் ஃபுதபாஉ. அறிஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய, பேச்சாளர்கள் குறைவாக இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறீர்கள். அறிவு கூட கூட பேச்சு குறையும். வசயத்தி பஅதத்தின் ஜமான் கலீலுன் உலமாஉ கஸீருன் ஃபுதபாஉ. அந்த காலத்தில் தான் நாம் இருக்கிறோமோ என்று பேசுபவர்கள் எல்லாம் பெரும் அறிஞர்களாக கருதப்படுகிற காலம். உரத்த சத்தமிட்டு பேசுபவர்கள் முக்திகளாக கருதப்படக்கூடிய ஒரு காலம். யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டாம், இதுதான் அருள்வாக்க நடக்கக்கூடிய நிலையிலே நின்று பார்த்தால் கல உண்மை அதுதான். இப்படி அப்துல்லாஹிப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அது அந்த நேரத்தில் சொன்னது. நாம் யாரை உருவாக்குகிறோம், ஒவ்வொரு மதரசாவையும் கேட்டு பார்த்தால் ஒரு தெளிவான ஹத புதாயா இல்லாத நிலையில், அதனால் எந்த கிதாபை ஓதி கொடுத்தாயினும் 7 வருடத்திலேயோ 5 வருடத்திலேயோ ஒரு நல்ல பயன் செய்கிறவரால் அனுப்பிட்ட சரிதானே. இப்ப ஹிஷா மதுரத்தை அகீதாவை பற்றி ஒரு ஆழமா பேசினாங்க, எங்களை எத்தனை பேருக்கு நாங்கள் இருந்து இப்படி பேசலாம், யோசனை பண்ணி பாருங்களேன். இதுதான் எல்ம் என்பது, இதுதான் எல்ம் என்பது வெறும் மக்களுக்கு. ஆனால் அந்த பயான்களையும் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ரேடியோக்களிலும் மெம்பர்களிலும் மிகவும் கவலையாக இருக்கிறது. உச்சரிப்புகள், விளக்கங்கள், தமது தமது சொந்த சொந்த விளக்கங்கள், தமது தமது சொந்த சொந்த ரயில்கள், சொந்த சொந்த ரயில்களுக்கேற்ப குர்ஆன் ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் விளக்கம் சொல்லுகிறார்கள். அங்கே சஹீஹ் புகாரியா, அது இப்னு ஹஜரையுடைய விளக்கம் என்ன என்று தெரியாது, ரஹிமஹுல்லாஹ். வேறு சுர்ராஹுடைய விளக்கம் என்ன என்று தெரியாது, சுனனு திருமிதியா துஹ்ஃபத்துல் அஹ்வதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது தெரியாது, அது தேவையில்லை. நஃப்ஸா நாம் சொல்வோம் அதற்கு விளக்கம் என்று ஹோதாவிலிருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள், நம்முடைய ஆலயங்கள் வந்திருக்கிறார்கள். இதுதான் சஹலு புனு புனை ரபியல்லாஹு அன்ஹு சொன்னது. அலி ரபியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், சஹாபிகள் முஸ்லிம்களுக்கு இடையே பிரச்சனை வந்த நேரத்தில் சொன்னார்கள், இத்தஹிமு யா அய்யுஹன்னாஸ் இத்தஹிமு ரஅயக்கும் அலா தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் உங்களது சொந்த அபிப்பிராயத்தை நீங்களே சந்தேகம் கொள்ளுங்கள். இத்தஹிமு ரஅயக்கும் அலா தீனிக்கும், தீனிலே ரஅய்க்கு லௌ கான தீனு பிர்ரஅய் லகான அஸ்ஃபலுல் குஃபி அவுலா பில் மக்ஹி மின் அலா ஹுதரத் அலி ரழியல்லாஹு. ரஅய்க்கு இடம் இருக்கிறது, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அக்லை அந்த இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதுவே எல்லாவற்றுக்கும் ஹாக்கிமாக ஆக்கியிருக்கிறோமே, அதுதான் இங்கு ஏற்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா தனது தந்தை சொன்னதாக, உமர் சொன்னதாக சொல்லுகிறார்கள் ரழியல்லாஹு, யா அய்யுஹன்னாஸ் இத்தஹிமு ரஅய அலா தீன், இது தபரானியில் இருக்கிறது, இத்தஹிமு ரஅயக்கும் அலா தீனிக்கும் ஸஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. எந்த அளவு சஹல் புன் ஹுனைஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார் தெரியுமா, லகத் ரஅய்துனி யௌம அபி ஜந்தல், அதாவது யோமுல் ஹுதைபியா ஒரு தெரியும் அந்த சம்பவம், அபூ ஜந்தல் ரழியல்லாஹு அன்ஹு, அபூ ஜந்தலின் திறன் ஹுதைபியாவில் நான் பார்த்தேன்,
ولو استطيع ان ارد امر رسول الله صلى الله عليه وسلم لردته.
நபி அவர்கள் அபூஜந்தரை திரும்பி போகும் படி சொல்லுகிறார்கள். நாம் எல்லாம் கொடுத்திருக்கிறோம், நபி அவர்கள் செய்வது நியாயம் அல்ல என்று நபி அவர்களுடைய அந்த கருத்தை மறுத்து இல்லை செய்ய வேண்டாம் என்று மறுப்பதில் இருந்தால் அன்றே நாம் செய்திருக்கிறேன். நஸ்ஸுக்கு முன் நாம் தலை வணங்க வேண்டும் சகோதரர்களே. நமது சொந்த ராய்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை அன்றுள்ளவர்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்க வேண்டும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது அருமையான நூலால் முவாஃபகத்தி உசூல் ஷரீஆவிலே சொல்லி வைத்தார்கள், கான அல்இல்மு ஃபீ சுதூரி ரிஜால் ثُمَّ انْتَقَلَ إِلَى الْكُتُبِ وَمَفَاتِيحُهُ بِأَيْدِ الرِّجَالِ. ஆரம்பத்தில் இல்ம் எழுதப்பட்டிருக்கவில்லை, முதவனாக இருக்கவில்லை. ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டில் தான் துரிதத்தில் ஆரம்பித்தது. அதுக்கு முன் இல்ம் என்பது மனிதர்களுடைய சதுர்களில் இருந்தது. ஒவ்வொருவரும் பாடம் நடத்துவார், மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். பிறகு தான் கிதாபுகளுக்கு இல்ம் மாறியது. சொன்னார்கள், என்ன கிதாபில் எவ்வளவுதான் எழுதப்பட்டிருந்தாலும் அதனுடைய மிஃப்தாஹுகள் அந்த ஆசிரியத்தில்தான் இருக்கின்றார். எனவே சஹீஹுல் புகாரியா இர்ஷாதுல் சாரிக்கு போவோம், பத்துகுல் பாரிக்கு போவோம். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சற்று விளக்கமாக கவலையோடு சொல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இந்த ராயாவை நாம் விடுத்து வெறும் மக்களுக்கு வாவு செய்கிறவர்களை உருவாக்குகிற, அதுவும் அறைகுறை மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன் என்பதற்காக பெரியோர்கள் இந்த சபையிலே ஒரு அதவு குறைவாக நான் பேசுவதே ஒரு அதவு குறைவு தான். உஸ்தாதுமார்களுடைய சன்னிதானத்தில் இருந்தாலும் கட்டாயம் பேச வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொன்னதனால் வந்திருக்கிறேன். அதில் இப்படியான வார்த்தைகளை கஷ்டம் பாவிப்பதை இட்டு இன்னும் வருத்தப்படுகிறேன். ஆனால் சில விஷயங்கள் அந்த வார்த்தைகளை சொன்னால்தான். ஆகவே அந்த அளவு தூரம் மதரசாக்குரிய நோக்கம் தெளிவற்ற நிலையிலே போயிருப்பதனால் எந்த கிதாபை எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படியும் மாற்றிக்கொள்ளலாமே என்ற ஒரு போக்கு வந்திருக்கிறது. ஒரு நிலைப்பாடு, ஒரு நோக்கி பெருத்திருக்கிறார்கள். அடுத்ததாக இறுதியாக மஹ்மா என்ற அரபியரை சொல்லலாம். நான் தந்த இறுதிக்காரன் அனமாக்கு. இவர் வந்து பத்து லட்சம் தாராரா கட்டிட முடிஞ்சிருக்காரு, நீங்க சொத்தமாய் பாடத்திற்கு வச்சுக்கிட்டு நாளைக்கு இன்னொரு சொல்லுவார். மதரசாவுடைய மன்ஹஜுத் தாலிமை மாற்றிக்கொள்வது, இவர் சொல்ற மாதிரி மன்ஹஜுத் தாலிமை மாற்றிக்கொள்வது ஒரு வகையான எல்லாருக்கும் ஆமாம் சாமி போடுகிற போக்கு. எல்லோருக்கும் ஆமாம் சாமி கொள்கை என்பது உறுதியாக இருக்க வேண்டும். அங்கே தெளிவு இருந்தால்தானே நோக்கத்திலே நாம் தெளிவாக நமது பாடத்திட்டையும் பாட விதானத்தையும் பாட கல்வி கொள்கையையும் வகுத்திருப்போம், பாட நூற்றில் இருக்கும். ஆகவே இந்த காரணங்கள் சுமார் 12 காரணங்களை நான் கோடிட்டு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இன்னும் நிறைய காரணங்கள் உங்களுக்கு ஏராளமாக இருக்கும். ஆனால் முக்கியம் என்னவென்றால் இந்த காரணங்களை வென்று நாம் என்ன செய்யலாம் என்பது. பொதுவாக என்னுடைய சின்ன யோசனை, ஒரு ஹல்லும் சரி யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு பெரும் பிரச்சனை தான் அண்மையான காலமாக ஓதி கொடுப்பதற்குரிய ஆட்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அதில் ஓதி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். இதனை எப்படி முறியடிக்கலாம்? கைப்பன தகல்ல பாலகாதிகள் கவுய்யா, இந்த கவுய்யாவை எப்படி ஓவக்கம் பண்றது? மற்றதெல்லாம் ஏதாவது செய்து கொள்ளலாம். இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இந்த இருக்கக்கூடிய மதரசாக்கள் இருப்பவர்கள் நடத்துபவர்களும் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்களும் இன்சாஜாத்து மதரசத்தின் மின்ஹாவில் இந்த அமைப்புல உள்ள ஒரு மதரசாவில் உற்பத்தி வைத்தார். ஏதோ கல்வியில் ஒரு ஒரு ஜுமூத் தலீமி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஜுமூத் பிக்ரி போல ஜுமூத் தலீமி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இது களையப்படுவதற்கு நான் நினைக்கிறேன் இது அல்ல காரணம் நாம் பேசுவதற்கு. இன்னும் ஒரு நாள் கூட்டப்பட வேண்டும். மதரசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஜுமூத் தலீமியை என்ன செய்யலாம்? பல வகையான ஜவானிப் இருக்கிறது. எங்கிருந்து? சித்தகில் மட்டுமல்ல, தப்சீரில் ஏற்பட்டிருக்கிறது, ஹதீஸில் ஏற்பட்டிருக்கிறது. பல மதரசாக்கள் பேசி பார்ப்பீர்கள் என்றால் அண்மையில் சில மதரசாக்கள், எல்லா மதரசாக்கள் தமிழ் பாட நூல்கள் பாட திட்டத்தில் தமிழ் பாடம், தமிழ் ஊர்ந்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட அபுல்ஆலன் மௌதூதி அவர்களுடைய பாட நூல்கள் பாட திட்டத்தில் இருக்கு. பேர் மதாரிஸ் அரபியா, அரபு மதரசாக்கள் ரெண்டு பேர் பேர். மதாரிஸ் தாமிலியா என்று போட்டால் மிகவும் பொருத்தமாயிருக்கும். அரபு மதரசாக்கள் என்று பேர் வைத்து
தமிழ் பாட நூல்களை இணைக்கிறார்களே, எங்களுக்கு மீசான் ஆரம்ப நூல் பால பாலாவிலிருந்து அதில் அந்த சீகாவில் பார்த்தாலும் இன்றைக்கும் பயமாத்தான் இருக்க என்னென்னு விளங்காது. ஆரம்பத்தில் அது அரபுலத்தான் இருந்துச்சு, அந்த நேரத்தில் அது என்னன்னு விளங்காது, புல கரும்பு விளங்காது. ஆனால் ஒரு வார்த்தை தானும் அரபு மொழி அல்லாத வேறொரு மொழி உள்ள ஒரு பாட நூலை நம்முடைய பெரியவர்கள் இணைத்து தரவில்லையே. ஏனென்றால் நமது மதரசாக்கள் தமிழ் மதரசாக்கள் அல்ல, சிங்கள மதரசாக்கள் அல்ல, ஆங்கில மதரசாக்கள் அல்ல, உருது மதரசாக்கள் அல்ல, பிரெஞ்சு மதரசாக்கள் அல்ல, அரபு மதரசாக்கள். அரபு மதரசாக்கள் அரபு பாட நூல் தானே பாடத்திட்டத்தில் இருக்க வேண்டும். இன்னும் சில மதரசாக்களை பார்த்தீர்கள், அவர்களுடைய பாட நூல்கள் மிக மிக எளிதான விஷயங்கள் அல்ல, சாதாரண விஷயங்களை புல முனாவலா கையாள முடியாத சில நூல்களை அவர்கள் பாடத்திட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். கண்ட உண்மைகளை சொல்கிறேன், பல நிலவரம் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கும் போது காரணம் கேட்டால் அதுல தான் ஓதி குறிப்பிட்டு ஆளில்லை என்று வேறையாக சொல்கிறார்கள். இதுக்கு என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் நீங்கள் உட்கார்ந்துதான் இதுக்கு தீர்வு காண வேண்டும். அதுக்குரிய ஒரு நீண்ட நேரம் தேவை, ஒரு தனியான அமர்வு தேவை. ஏற்பட்டுள்ள கல்வி தேக்க நிலை, கல்வி தேக்க நிலையை என்ன வகையில் நாம் முறியடிப்பது, என்ன ஹல்லுகளை பதில்களை உருவாக்குவது, இது ஒரு முக்கியமான யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் ஒரு பரவலான சிந்தனை வளர்ந்திருக்கிறது என்னவென்றால், மஸ்ஜிதுகளில் மின்பர்களில் நின்று குத்துபா செய்யக்கூடிய மக்களுக்கு அகீதாவை சுற்றுகை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, மார்க்க ரீதியாக தீர்வுகள் வழங்கக்கூடிய அளவுக்குரிய மூலவிகளுடைய தரம் அல்லாமல், சாதாரணமாக என்னுடைய ஹயாத் பர்திய சக்தியா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தினுடைய விஷயங்களையும் நானும் பார்த்துக் கொள்வதற்கு, ஓரளவு கொஞ்சம் ஓதிக்கொள்வதற்கு, நாம் நவீன வார்த்தைகள் சொல்வாய்ந்தால் ஒரு தாலீம் தானவி, இரண்டாம் நிலை கல்வியின் தரத்துக்கு உங்களிடத்தில் கற்கை நெறி ஒன்று இருக்காதா என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏதும் வழி செய்வதென்று இருந்தால் செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய பணிவான அபிப்பிராயம், இந்த சாதாரண ஒம்தத்து சாலை அல்ஃபிகுல் மன்ஹஜி போன்ற சாதாரண நூல்களை அவர்களுக்கு ஓதி கொடுத்து, அவர்களுக்கு கொடுக்கிற ஷஹாதாவில் இவர்கள் மிம்பருக்கோ இவர்கள் இமாமாக இருப்பதற்கு தெளிவாகவே எழுதி கொடுத்து விட வேண்டும். அதற்குரியவர்கள் அல்ல என்றால், கல்வி என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று, ஆசிக்கக்கூடிய எல்லோருக்கும் நாம் கொடுக்க வேண்டிய ஒன்று. அதுக்கு நாம் சில மவாலி போடலாம், ஆனால் மவானே போட முடியாது. ஆனால் மதரசாக்களில் நாம் தொன்று தொட்டு எதிர்பார்ப்பது என்ன, மக்களுக்கு மார்க்கத்தை சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய குதிரக்குள்ளவர்கள். அப்படியான மௌலவிகளை உருவாக்குவதாயின் தாழ்வுக் ஆழம் இருக்க வேண்டும் அவர்களுடைய எல்லா எலும்புகளிலும். அது தஃப்ஸீரிலும் தான், உலுமுல் குர்ஆனிலும் தான், ஹதீஸிலும் தான், உசூலுல் ஹதீஸிலும் தான், ஃபிக்ஹிலும் தான், உசூலுல் ஃபிக்ஹிலும் தான், தாரீஹிலும் தான், சீராஹிலும் தான், அகீதாவிலும் தான், எல்லாவற்றிலும் தான். ஒரு ஆழமாக யோசித்து சிந்தித்து பல வகைகளிலும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய வார்த்தைகளை சரியாக விளங்கி மத்தினோடு சருகோடு ஒப்பிட்டு பார்த்து மக்களுக்கு தீர்வுகளையும் போதனைகளையும் முன்வைக்கக்கூடிய ஆழம் உள்ளவர்கள் தேவை என்பதுதான் மதரசாவினுடைய குறிக்கோளாக இருந்து வந்திருக்கிறது. அதனை செய்வதாயின் நாம் இன்று சிலர் ஏற்படுத்தி கொண்டுள்ள இலது நடை நூல்களை மட்டும் கொண்டு பாடம் சொல்லிக் கொடுத்து வகுப்பு நடத்தி செய்து முடிக்க முடியாது, இதுதான் உண்மை. ஆகவே நாம் எல்லாம் முதலில் யாரை உருவாக்கப் போகிறோம் என்ற தெளிவுக்கு வருவோம் என்றால், நாம் கொடுக்கிற பாடத்திட்டமும் போடுகிற நூல்களும் மிக தெளிவாக அமைகிறோம். ஆகவே சந்தேகம் இல்லை, ஏனவே நாம் படித்தது போன்று மக்களுக்கு தெளிவான முறையிலே ஆழமாக தீனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, வாக்கையை புரிந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இப்னுல் கய்யிம் அவர்கள் தன்னுடைய ஏழாமுல் மொக்கையில் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஆனால் எல்லோருக்கும் பொதுவானது, லா யதமக்கனுல் முஃப்தி வலல் ஹாகிம் மினல் ஃபத்வா وَالْحَقِّ إِلَّا بِنَوْعَيْنِ مِنَ الْفَهْمِ. ஒரு முஃப்தியோ ஒரு ஹாக்கிமோ மக்களுக்கு பத்துவா சொல்வதாக இருந்தால் இரண்டு வகையான பஹம் தேவை என்கிறார். உண்மையிலும் உண்மை. அஹதுஹுமா ஃபஹ்முல் வாக்கை வல் ஃபிக்ஹு ஃபீ. ஒன்று நடந்திருப்பது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப்போவது என்ன என்பதை முதலாவது அவர் விளங்க வேண்டும். வல் அம்ரு தானி ஃபஹ்முல் வாஜிபி ஃபில் வாக்கை ஐ ஃபஹ்மு ஃபஹ்மில்லாஹி தஆலா. இந்த விளங்கியிருக்கக்கூடிய வாக்கையில் அல்லாஹ்வுடைய ஹுக்கும் என்ன என்பதை விளங்க வேண்டும். இது ரெண்டையும் செய்வதுதானே மக்களுக்கு மார்க்க தெளிவு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுடைய கடமை என்றிருந்தால் நாம் அதனை செய்கின்ற அளவுக்கு இந்த அல்ஃபிஹுல் மன்ஹஜி போன்ற சாதாரண எளிய நூல்களினால் குறித்துக் கொள்ள முடியுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே ஆழமானவர்களை உருவாக்க வேண்டும் என்றிருந்தால் ஆழமான நூல்களை ஓவி கொடுத்தால் தான் உருவாக்கலாம். இதுதான் உண்மை, எளிதில் புரியக்கூடிய உண்மை. எனவே சகோதரர்களே, அன்புக்குரிய பெரியவர்களே, உலமாக்களே, இந்த வகையில் இந்த நூல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் சில முயற்சிகள் அந்த நூல்களிலே தேவை. ஒவ்வொரு பாடத்துக்கும் தம்பீன்களை உருவாக்குவோம். ஷர்ஹுல் மஹல்லி உட்பட எல்லா பாடங்களுக்கும் நாம் சில தம்பீன்களை உருவாக்குவோம். ஏனென்றால் நாம் ஓதி கொடுப்பதில் என்ன புரிஞ்சிருக்கிறார்கள் என்பதை நாம் உருவாக்குகின்ற ஒரு இம்திஹானுடைய கேள்விக்கு அப்பால் தினசரி என்ன புரிஞ்சிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிகிறோம் இல்லை. எனவே நாம் சுயமாக சில தம்பீன்களை நமக்கென்று உருவாக்கி ஷர்ஹுல் மஹல்லி போன்ற மொயின் போன்ற ஒம்பத்து தாலிக் போன்ற நான் பித்துகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நான் பித்துக்குள் இருக்கிறேன். இது போல வேறு எதுவும் இருந்தால் சில தம்பீன்களை ஒவ்வொரு பாடத்தின் இறுதியிலும் உருவாக்கி நாம் மதரசாக்களுக்கு பகிர்ந்து கொண்டு இவர் அந்த பாடத்தில் சரியாக எதனை விளங்கி இருக்கிறார் என்பதையெல்லாம் ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட அமைப்பிலே செய்கின்ற போது இந்த கிதாபுகளை ஓதி கொடுப்பவருக்கும் அதில் வழி இலகுவாக திறந்து போகும். ஓதி கொடுக்கப்படுபவர்களுக்கும் வழி இலகுவாக திறந்து போகும். என்றால் கல்வி முறைமையில் சில முன்னேற்றங்களை நாம் கொண்டு வருகிறோம். இந்த கிதாபுகளை எடுக்கும் பதானது நாம் எதிர்பார்க்கிற ஆழம் உள்ளவர்களை உருவாக்குவதற்கு பதிலாக வேறு யாரையோ ஆழப்பட்டவர்களை, அதான் நிதர்சனமா கண்டுட்டோமே, எடுத்ததனால் அல்லது போதனையில் தவிர்த்ததனால் அல்லது கொஞ்சம் ஓதி கொடுத்து அதிகத்தை விட்டதனால் நாம் நியாயமான பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறோம். அதன் விபரீதங்களை நாமும் அனுபவிக்கிறோம். சமூகமும் நன்றாகவே கொய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்கு வேறு ஒரைத்தின் வேறு தலில் இதற்கு தேவையில்லை. இந்த வாக்கையே தலித்தான். அதிலும் இந்த நூல்கள், இந்த கிதாபுகள் முழுமையாக ஓதி கொடுக்கப்பட வேண்டும் என்று பாருங்கள். ஷர்ஹுல் மஹல்லியிலே இபாதத்தை மட்டும் மற்றவற்றை விட்டுவிடுவது, அல்லது பைஐ மற்றும் மற்றவற்றை விட்டுவிடுவது, அல்லது ரிகாஹை மற்றும் மற்றவற்றை முழுமையாக வகுத்து ஷர்ஹுல் மஹல்லி ஒரு அருமையான நூல். ஆனால் பாட போதனையில் பாட அமைப்பில் நாம் சில முன்னேற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. மாணவர்களுக்கு பிடித்தமான முறையில் ரஹ்பத்தோடு அவர்கள் ஓதுகின்ற அமைப்பு தன்னை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. கற்பித்தலில் சில உத்திகளை நாம் புதிதாக உருவாக்க வேண்டியிருக்கிறது. புதிதென்றால் நஃப்ஸுகளுக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய அசர்களில் இருந்து அப்பாற்பட்டு, நம்முடைய பெரியவர்களான சலப்பு சாலைகளுடைய சசர்வுகள் இருந்து சுலூக்கிலிருந்து வெளியே போய் அல்ல, இதற்குள்கின்றதான். ஆகவே அந்த வகையில் சிலவற்றை நாம் முன்னெடுக்கலாம். ஆனால் இந்த காரணங்கள் அடைக்கப்பட வேண்டும். அதன் மூலம் நாம் இதில் முன்னேறலாம். எனவே முடிவாக முடிக்கப் போகிறேன். இந்த சாத்தியத்துக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய பாரம்பரியம் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு அமலின் பிசகை பொறுத்த மத்திலே மதுபு ஷாஃபிஈ, மதரசாக்களின் அமலில் தாலீமன் இருந்திருப்பது மதுபு ஷாஃபிஈ தான் பிசகில். ஆகவே இவற்றை நாம் ஆழமாக போதித்து ஆழமான ஆலிம்களை உருவாக்குவதற்கு நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் மூன்று ஷரியத் என்பது மூன்று பகுதி. ஒன்று அகீதா, மற்றது அஹ்காம், மற்றது அஹ்லாக். அகீதா தான் முன்னர் பேசப்பட்டது. இரண்டாவது அஹ்காம் என்பது ஃபித்ஹ். மூன்றாவது அஹ்லாக் தஸவ்வுஹ். ஷரியத்தின் எந்த ஒரு பகுதியும் இந்த மூன்றுக்குள் அடங்கும். நாம் சிறியவர்களாக இருக்கிற காலத்தில் 30 வருடம் 25 வருடங்களுக்கு முன் மதரசாக்களிலே ஓதுகின்ற காலத்தில், லீவு காலங்களிலோ அல்லது மதரசாவிலிருந்து வெளியிருக்கிற நேரத்திலோ யாரும் ஒரு மௌலவி எங்களை தந்தால் எந்த வகுப்பில் இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டார்.
இப்பதான் அப்படி கேட்கறது, எந்த வகுப்பு, எந்த சப்புல இருக்கிறீங்க, எந்த ஆம்பு, எந்த தரத்தில் இருக்கிறீங்க, அப்படி இல்ல. எப்படி கேட்பாங்க தெரியுமா? சித்தத்தில் என்ன ஓதுறீங்கன்றான். பழைய ஹசரத்மாருக்கு தெரியும். அகீதாவில் என்ன ஓதுறீங்கன்னு கேட்பாங்க. தசவுஃபில் என்ன ஓதுறீங்கன்னு கேட்பாங்க. வேற தீராவில் தாரியத்தில் அப்படின்னா ஒன்று கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் ஷரியத்தின் பகுதிகள் எல்லாமே மூன்றுக்குள் அடங்கும். இந்த மூன்றும் சர்வதே சிறப்பாக உங்களுடைய மதரசாவில் உமக்கு போதிக்கப்படுகிறதா, நீர் எந்த தரத்தில் இந்த மூன்றிலும் இருக்கிறீர் என்று பரிசோதிப்பதற்கு நம்மிடத்தில் கேட்பார். பத்துகள் மீன் ஓதுகிறோம், நூறு பதாம் ஓதுகிறோம், பிஜாயத்துல் ஹிதாயா ஓதுகிறோம், இப்படி சொல்வதுண்டு. ஆனால் எல்லாம் மாறிப்போய் விட்டவை. காலத்துக்கேற்ற மாற்றம். ஹதீமுன்னாஃபே வஜதீது சாலே, ஹதீமுன்னாஃபே வஜதீது சாலே, அதில் இருப்போம். ஆனால் ஏன் இப்படி அவர்கள் கேட்டார்கள் தெரியுமா? ஷரியத் என்பது இந்த மூன்றும் தான். இதில் பிரதானமான மூன்றில் பிரதானமான ஒன்று தான் சுத்தம். சுத்தம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இதனால் தான் ஹபரத் அலியின் ஹபரத் அலி அல் அஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலை அரத்து ஜிஹாத் என்று அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவிடம் வந்து சொன்ன போது என்ன சொன்னார்கள்? அலா அதுல்லுக அலா மா ஹுவ கைருல் லக மினல் ஜிஹாத். அதனால அப்படி ஒன்று இருக்குதான், நான் ஜிஹாதில் போகிறேன்னு சொல்றேன், நீங்க அலா அதுல்லுக அலா மா ஹுவ கைருல் லக மினல் ஜிஹாத் تأتي مسجدا فتقرئ فيه القرآن وتعلم فيه الفقه عندها جهاد لقورة சுரிந்த மனசனை பார்த்து ஒரு மஸ்ஜிதுல போய் ஏதால் அந்த மனிதனிடத்தில் இருந்து சமூகம் பயன்பெறும் அளவுக்கு பெரும் அந்த மனிதனிடத்தை நிறைஞ்சு போயிருக்குது. இவர் ஜிஹாதுல போய் மூத்தாகிறதை விட, அல்லது இன்னும் பல பேருக்கு பேர மூத்தாகிறதை விட மக்களிடத்தில் இருந்து இந்த அறிவை போதிப்பார் என்று சொன்னால் அவர் செய்கிற மிகப்பெரிய ஜிஹாத் சக்தி குறுக்குவியில இருக்கிறது. சொன்னார்கள் என்றார். அதே தஃப்ஸீர் குர்துபியிலே அதுக்கு முன் அல்லதுக்கு பின் எழுதப்பட்டிருக்கிறது. அதே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஃபிக்ஹை பற்றி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அஃபலுல் ஜிஹாத் மம்பனா மஸ்ஜிதன் யுஅல்லமு ஃபீஹில் குர்ஆனு வல் ஃபிக்ஹு வஸ்ஸுன்னா. அஃபலுல் ஜிஹாத் ஒரு பள்ளியை கட்டி, அதான் அஃபலுல் ஜிஹாத் அவருடைய பார்வையில் அந்த காலத்தில். அந்த பள்ளியில என்ன நடக்க வேண்டும் தெரியுமா? சும்மா பள்ளி அல்ல, குர்ஆனும் ஃபிக்ஹும் சுன்னாவும் கற்றுக் கொடுக்கப்படக்கூடியது. ஆகவே ஃபிக்ஹுக்கு இன்று நேற்றல்ல, அது ஒரு தனியான தலைப்பு. அது நபி அவர்களுடைய காலத்தில் உருவானது. அது ஃபிக்ஹு நஷா ஃபி அஹ்தி வ மஹ்தி நுபுவா என்று இஜ்திஹாத் நபி அவர்களுடைய காலத்திலே அனுமதிக்கப்பட்டிருந்ததோ அந்த இஜ்திஹாதே ஃபிக்ஹு தான். அப்படி உருவானது. இன்று நேற்று உருவான ஒன்று அல்ல. அது வேறொரு தலைப்பாக நாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ظهرك இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன. முடிவாக என் அருமையான பெரியவர்களே, கல்லியத்துக்குரிய ஆளுங்களே, மதரசாக்களின் முதியர்கள், முதரசர்கள் குழுமி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் விரிவாகவும் அதே நேரத்திலே குறிப்பிட்டும் சொல்ல வந்த விஷயம், இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் ஷாஃபிஈ ஃபிக்ஹை நாம் ஊன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஹனபிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த மதரசாக்கள் இருக்கின்றன, ஆளுங்கள் இருக்கிறார்கள். ஹபரத் அப்துசமத் அவர்கள் எழுதியிருப்பது போல 99% அவர்கள் ஷாஃபிஈ ஃபிக்ஹில் தான் இருக்கிறார். இலங்கையிலே 99% ஷாஃபிஈ ஃபிக்ஹில் தான் இருக்கிறார். ஜம்மியத் உலமாவும் ஷாஃபிஈ ஃபிக்ஹ் படித்தான் நடக்க வேண்டும் என்று அவர் எழுத்து மூலமாக கொடுத்திருப்பதையும் அவர் அவருடைய அந்த ஒரு நூலிலே, இலங்கை முஸ்லிமின் மதஹப் என்ற நூலிலே எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தப்லீ ஜமாத் இந்த நாட்டிலே வாழ்வதாயின் ரெண்டு பிரதானமான அம்சங்கள் தேவை. ஒன்று, ஷாஃபிஈ ஃபிக்ஹுக்கு முரணாக அவர்கள் எதுவும் பேசக்கூடாது. இரண்டாவது, ஃபதாயிலுல் அஅமாலில் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் பாயிஃபானதாக இருந்தால் இது பாயிஃப் என்று அவர்களுக்கு மக்களுக்கு பயான் செய்ய வேண்டும். இது ரெண்டையும் அவர் ஊன்றி எழுதி வைத்துள்ளார். இரண்டாவதுக்கு போறதுக்கு முன், முதலாவது, இந்த நாட்டிலே தப்லீக் ஜமாத் வேலை செய்வதாக இருந்தாலும் ஷாஃபிஈ ஃபிக்ஹினுடைய தீர்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் எதுவும் பேசக்கூடாது, எழுதக்கூடாது என்று இறுதி பக்கத்தில் இலங்கை முஸ்லிமின் மதஹபின் இரண்டாம் பாகம் என்று நினைக்கிறேன், அதில் இறுதி பக்கத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் பார்க்கும் போது இந்த கவனிக்க வேண்டிய குறிப்பு, இலங்கை ஜமாத்து தப்லீகின் பயான் தாலிம்களின் விசுவாச கொள்கையிலோ செயலாற்றும் விஷயங்களிலோ ஷரியத்துக்கு விரோதமாக பிரக்கத்தில்
ஷாஃபிஈ மதுஹபின் தீர்ப்புக்கு விரோதமாக இருந்தால் அவற்றை தடை செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரு மனிதனுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகின்ற விஷயங்கள். அதாவது ஒரு அதாவது எங்களுக்கு மதுகம் ஒன்று இல்லை என்றால் அச்சாறு மதுகபடி அமைத்திருக்கிறது, அல்லது குர்ஆனும் ஹதீஸிலும் இருந்து நாங்கள் நேரடியாக பெற்று நாம் ஒரு மதுகபை உருவாக்குகிறோமா? அப்படித்தான் உருவாக்க வேண்டும். அப்படித்தான் நாங்கள் ஒரு மதுகம் உருவாக்க வேண்டும். மதுகம் இல்லை என்றால் நாங்கள் ஒரு 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 அஸ்பஹனா சஃபீனத்தன் அதீமத்தன் பூசலா, கம்பஸ் இல்லாத திசையறி கருவி இல்லாமல் தடுக்கடலே தத்தளிக்கக்கூடிய ஒரு கப்பல் போன்றாகிவிடுவோம். பரிவாரம் இல்லாத குதிரை என்று ஒரு உஸ்தாத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாங்கள் சந்தித்த நேரத்தில் ஒருவரை பற்றி சொன்னார். இந்த மதுகபுகள்லாம் விட்டுவிட்டு சும்மா இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸுக்கு நாமே ஒரு கிட்டகையை உருவாக்கிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லக்கூடிய பேசக்கூடியவர்கள் பற்றி சொல்லுகிற நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட ஆளுமை பற்றி சொல்லும் போது அந்த பெருந்தகை சொன்னார் நேரத்திலே கடிவாரம் இல்லாத குதிரை அல்லவா என்றார். உண்மையான பேச்சு. கடிவாரம் இல்லாத குதிரைகளாக நாம் போய்விடுவோம். எமக்கே இன்று தடுமாறுகிறோம் தன்னம் பாடுகிறோம் என்றால் நம்முடைய சொல் பேச்சு கேட்க வேண்டிய, நம்முடைய வழிகாட்டலில் வாழ வேண்டிய நம்முடைய பாமர மக்கள் ஆமிகளுக்கு என்ன நிலை ஏற்படும், என்ன தடுமாற்றம் ஏற்படும்? ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் ஒரு மதுரபுக்குள் இருப்போம். அதனை பாதுகாப்பது மதுரசாக்கரின் கையிலே தான் இருக்கிறது. அதற்கு எதிராக வரக்கூடிய எல்லாவற்றையும் நாம் களைந்தறிய வேண்டும். அந்த வகையில் தான் அப்துல் சமத் ஹஜ்ரத் அவர்கள் இந்த தப்லீக் ஜமாத்துக்கும் சொல்லியிருக்கிறார், ஜமியத்துலமாக்கும் சொல்லியிருக்கிறார். தாலி இலங்கை பஹ்ஜத்துல் இப்ராஹிமிய அரபுக் கல்லூரியில் ஹிஜ்ரி 1344 கிறிஸ்துவுக்கு பின் 1924 ஜமியத்துலமா என்ற இயக்கத்தை ஷாஃபியா உலமாக்கள் அமைத்தனர். இவ்வியக்கத்தின் பத்துவா கமிட்டிக்கு கீழ்த்தானும் நிபந்தனையை ஹெஜ்ரி 1394 கிறிஸ்துவுக்கு பின் 1974 அரபியில் நான் எழுதி சமர்ப்பித்துக் கொடுத்தேன். இலங்கையில் ஏனைய பகுதிகளில் இருக்கின்ற ஷாஃபியாக்களுக்கு ஷாஃபிஈ மதுஹபின் பலம் வாய்ந்த கொள்கை சொல்லை கொண்டே பத்துவா தீர்ப்பு கொடுக்க வேண்டும். ஏனைய மதுஹபுடையவர்களுக்கு அவ்வாறே அவர்களுடைய மதுஹபில் பலம் வாய்ந்த சொல்லை கொண்டே பத்துவா கொடுக்க வேண்டும். மேலும் பத்துவா கொடுக்கும் முறை இந்நூலில் கூறப்பட்டுள்ளது. குழப்பம் பிரிவினை இல்லாமல் அகில இலங்கை ஜம்மியத்துலமா ஒற்றுமையாக சரிவர செயலாற்றுவதற்கு நிபந்தனை குட்டி வஹாபிகளோ தௌஹீத் ஜமாத்தோ ஜமாத் இஸ்லாமோ வெறுக்கத்தக்க இஸ்லாமிய மறுமலர்ச்சியினரோ மஜ்லிஸுல் உலமா ஜமாத்துல் உலமா மஜ்மாவுல் உலமா ஹஃப்லத்துல் உலமா நதுவத்துல் உலமா ஹிப்புல் அவுலியா ஹிஸ்புல்லா போன்ற எந்த இயக்கமும் இங்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் என்ன பேசுகிறார் என்றால் அவருடைய விரும்பி விரும்பி குமுறுகின்ற அவருடைய மனவேதனையை வெளிப்படுத்துகிறார். அதாவது கடிவாரம் இல்லாத குதிரைகளைத்தான் சொல்லுகிறார் போல நான் நினைக்கிறேன். இப்படி இருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. இந்த தெளிவை விட்டும் நாம் தெளிவற்ற நிலைக்கு போக முடியாது. நாம் தெளிவில இருந்துவிட்டு தெளிவற்ற நிலைக்கு போக முடியாது. நம்முடைய அஜிதாஸ் நம்முடைய பெரியவர்கள் மூதாதையர்கள் ஒரு தெளிவில் சார்ந்த மதரசாக்களை உருவாக்கினார்கள். அந்த தெளிவில் நாம் இருக்க வேண்டும். காலத்துக்கேற்ற மாற்றம் அதே நேரத்தில் அடிப்படையில் இருந்து மாற முடியாது. ஆகவே இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த கூட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும், கபூல் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சிறியவனான என்னை உங்கள் மத்தியிலே பெரியவர்கள் அறிவின் அனுபவத்தில் எல்லா வகையிலும் மூத்தவர்கள் உங்களுடைய இந்த சபையிலே இந்த ஒரு சின்ன அடியானை கொண்டு இந்த விஷயங்களை பேசியது ஒரு சூல் அதபாக நான் கருதுகிறேன். உங்களிடத்திலே எல்லோரிடத்திலும் குறிப்பாக என்னுடைய மூத்த உஸ்தாத்மார்களிடத்திலும் எல்லோரிடத்திலும் மன்னிப்பு கேட்கிறேன். நம்முடைய வார்த்தைகளிலே தப்பு தவறுகள் வந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். வரக்கூடாதவை சொல்லப்பட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். சொன்னவை யாவும் ஹைரை நாடியே சொன்னேன் என்பதை என்னுடைய மனதின் அடித்தளத்தில் உறுதியாக நம்பியிருக்கிறேன். நம்முடைய இந்த கூட்டமும் எதிர்வரக்கூடிய கூட்டங்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அமையட்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த விஷயத்தை உங்களிடத்திலே முன்வைக்கும் போது மிகவும் அவதானமாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், சில சபைகளுக்கு போவோம், பேச்சாளருக்கும் அவைக்கும் இடையிலே 15 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். ஆனால் மிகவும் அமைதியாக இருந்து மிகவும் சாதம் கொடுத்து
கண்ணும் கொடுத்து இதயத்தையும் கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறே, அதற்கு நான் பல தடவைகள் ஜஸாக்குமுல்லாஹு கைரா சொல்ல வேண்டும். உங்களுடைய இதய இனிய முகங்களோடு மறுமையின் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நானும் நீங்களும் ஒன்றாக அவர்களுடைய சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹால நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக, நமது தவறுகளை மன்னிப்பானாக, நமது தவறுகளை கொண்டு நம்மை குற்றம் பிடிக்காதிருப்பானாக, நமது சொல்லிலும் செயலிலும் இஹ்லாஸை தருவானாக, நமது மதரசாக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, நமது மதுஹபுகளையும் இதர மதுஹபுகளையும் அல்லாஹால பாதுகாப்பானாக, அகீதா ஃபிக்ஹை பாதுகாப்பானாக, குர்ஆன் சுன்னாவை பாதுகாப்பானாக, உலூமுல் வஹ்யை அல்லாஹால பாதுகாப்பானாக, உலூம் அரபியாவை அல்லாஹால பாதுகாப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.